राम हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे कल्पवृक्षाय नमतां कामधेनवे उरंगुं पेरुमाल ताने उलावुं पेरुमालाग वंदापोमे श्री वैष्णव संप्रदायत्तर काणक्कडक्कूडिय விசேஷமான ஒரு வாக்கியம் இது. உரங்கும் பெருமாள் சாட்சா பெரிய பெருமாளாகிய ரங்கநாதன், உலாவும் பெருமாள் ஆச்சாரி. உரங்கும் பெருமாளை காட்டிலும் உலாவும் பெருமாளுக்கு காருண்யம் அதிகம், விசேஷம் அதிகம். இந்த ஜீவர்களை நல்ல கதி கலத்துண்டு போகிறதுல பிரயத்தனமும் அதிகம், உலாவும் பெருமாளாகிய குருவிற்கு. இந்த குரு எல்லா விதத்திலேயும் இந்த ஜீவர்களை நல்வழிப்படுத்துறாளாம். இந்த ஜீவனுடைய சரீர ஆரோக்கியம், புத்தி, ஆயுசு, ஐஸ்வர்யம், வாழ்க்கை எல்லாத்தையுமே அவ கவனிக்கிறாங்க. அதனாலே எல்லாருமே இப்படி தன்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் பார்த்து பார்த்து கவனிச்சு தனக்கு வழிகாட்டி தன்னை நல்வழிப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு தான் தேவை. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் உலகத்துல சத்குரு மட்டும்தான். சத்குரு மட்டும்தான் எல்லாத்தையுமே கவனிக்கிறது. கவனிக்க வேண்டியதான் அவசியம் இருக்கு. சமயத்துல தாய் தகப்பன் கூட தன் குழந்தைகளை சில சில விஷயங்களை கவனிப்பா, எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறது இல்லை. அவளை எந்த விஷயங்கள் பாதிக்கிறதோ அந்த விஷயங்களை கவனிக்கிறார். அது நல்ல விஷயமா இருந்தா அடுத்தவாள் இடத்துல பெருமையா சொல்றதுக்காக கவனிக்கிறார். அது கெட்ட விஷயமா இருக்கிற பட்சத்துல அதுல இருந்து அதை மாத்தணுன்றதுக்காக கவனிக்கிறார். ஆனா எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறாளா அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமாவே கவனிக்கிறது இல்லை, முடியவும் முடியறது இல்லை. ஏன்னா தன்னை சரி பண்றதுக்கான முயற்சியிலேயே ஜென்மா போயின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்ம இதை கோபப்பட்டிருக்க வேண்டாம், இந்த மாதிரி பேசிக்க வேண்டாம்னு கடைசி வரைக்கும் இதே பிரயத்தனம் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே போயின்னு இருக்கு. தாயோ தகப்பனோ பந்துவோ மாமனோ மாமியோ எல்லாருக்குமே தன் வாழ்க்கையுடைய அஸ்திவாரத்தை ஓட வேண்டியிருக்கு. கூடவே அடுத்தவாளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கவனிக்கிறேன். இப்படிதான் போயிட்டு. ஆனா சத்குரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவாவாளுக்கு ஏற்றா போல கவனிக்கிறார். அதுதான் வித்தியாசம். ஆனா அடுத்தவாளுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது நம்முடைய அஸ்திவாரத்தை இருந்துட்டு அவ வாழ்க்கையை பார்த்துக்கிறோம், அவ வாழ்க்கையை நடத்திக்கணும். அவ்வளவுதான் நமக்கு முடியும். ஆனா சத்குரு அவரவர்களுடைய ஸ்திதியில இருந்து பலம் பலவீனத்தை பார்த்து அவ வாழக்கூடிய தகுதி, அவ இருக்கக்கூடிய ஸ்திதி, அவ பழகக்கூடிய மனுஷா, அவளுடைய எதிர்காலம், அவளுடைய பிராரதம் இத்தனையும் பார்த்து அதற்கேற்ற போல வாழ வழி சொல்லி கொடுக்கிறார். அதனால குரு சொல்லி கொடுக்கறதான வழி உத்தமமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு, ஏத்துக்க முடியறதா இருக்கு. ஏத்துண்டு ஆக வேண்டிய அவசியத்துல வந்துடும். அது ஒண்ணு இருக்கு. அப்பா அம்மா சொன்னாலும், தாத்தா பாட்டி சொன்னாலோ, தம்பி சொன்னாலோ கூட சரி அப்புறம் பாத்தீங்கன்னு ஏதானு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போகணும். ஆனா சத்குரு சொல்றா அப்படின்னா வேற வழியே இல்லை. ஏற்கண்டே ஆக வேண்டியதான ஒரு நிர்பந்தம் அவசியம் வந்துடுது. ஏன்னா வாழ்க்கையுடையதான அத்திவார ரகசியங்களை அவ சொல்லி கொடுக்கிறான். அத்தனை சிஷ்டம் சதாச்சாரியர். அந்த சதாச்சாரிய புருஷர்களுடைய பலம் சத்திஷ்யாளுக்கு தான் பூரணமா தெரிகிறது. சதாச்சாரியர்களுக்கு சிஷ்யர்களா இருக்க ஆசைப்படுறவா தான் பெரியதான காரியங்களை லோகத்துல சாதிக்கிற. சத்குருவுடைய சிஷ்யனா இல்லாதவர்கள் லோகத்துல பெரியதான தாக்கத்தையோ இல்லைன்னு சொன்னா பெரியதான ஒரு காரியத்தையோ செய்ய முடியறது இல்லை. பிரகல்லாதன், துருவன், அம்பரீஷ் சக்கரவர்த்தி எல்லாருமே பார்த்தோம்னா ஆச்சரியமா சதாச்சாரிய அனுகிரகம்ச ஒண்ணுத்துலதான் இருந்தார்கள். மீரா, ஆண்டாள், தக்குபாய், ஜனாபாய், எத்தனையோ மகாத்மாக்கள் மகதிகள் எல்லாம் கூட சத்குரு பிரபாவத்தினாலேயே நல்ல கதி அடைஞ்சார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. தரித்திரத்திலேயே இருந்தாலும் கூட ஆச்சரியமா சத்குரு கிருபையினால மகோன்னதமான நிலைய அடைஞ்சவர்கள் பல கோடி பேர். புரந்தரதாசருடைய ஒரு சிஷ்யர் அப்படித்தான் சொப்பனத்துல வந்து புரந்தரதாசர் அவருக்கு உபதேசம் பண்ணி ஆச்சரியமா லோகமே கொண்டாடும்படியா வாழ்ந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் கிடக்கிற சமயத்துல ஏதோ ஒரு வீட்டுல பணக்கார வீட்டுல சமாராதனை நடக்கிறது, சரி போய் சாப்பிடலாம்னு போக இந்த ஏழை பிராமணனுடையதான வஸ்திரங்கள் எல்லாம் பார்த்து ஒதுக்கி தள்ளிட்டு முதல்ல ஜலம் இழுத்து கொட்டு அதன் பிறகு சாப்பிட உட்காரலாம்னு சொல்ல கடகடகடான்னு சாப்பிட்ட வாழைக்கெல்லாம் கையளம்பறதுக்கான ஜலம் எல்லாம் கணத்துலேருந்து இறச்சி கொட்டினார். எல்லாம் பண்டிகை முடிஞ்சவரை கடைசியில் பசின்னு சொன்ன சமயத்துல போ போகோ உனக்கெல்லாம் ஆகாரம் கிடையாதுன்னு துரத்தி விட நின்று போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனார். அப்படி போற சமயத்துல புரந்தரதாசரை பத்தி கேள்விப்பட்டார், அவரை பத்தி ஸ்மரிச்சார். அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தா சொப்பனத்துல வந்து புரந்தரதாசருக்கு உபதேசம் கொடுத்து பாண்டுரங்க கிருபைய அவருக்கு அனுபவிக்க வச்சு லோகத்தை மகோன்னதமான நிலையை அட வச்சார் அப்படின்னு சொல்லி புரந்தரதாசருடைய திவ்யமான சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம் சத்குருவுடைய மகாத்மியம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவர்களை பூரணமா நம்புறோன்ற பட்சத்துல நிஜமாவே ஆச்சரியமா நம்முடைய கெட்ட குணங்களை மாத்திடுறா, நமக்கு தேவையான நல்ல குணங்களை நம்மிடத்துல விதைச்சுடுறா, நம்மிடத்துல இருக்கும்படியான விசேஷமான சக்தியை விரயமாகாம காப்பாற்றுறா. அது ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குமே சக்தி உண்டு. சக்தி இல்லாம யாருமே கிடையாது. ஒரு சொறிநாயா இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு சக்தி உண்டு. எங்கேயாவது அடிபட்டு ஏதான ஒரு நாயோ இதோ விழுந்துருக்கு, எப்படி யாரோ ஐசியூல இருக்கானா கூட அந்த மூச்சு இழுத்து விடுறதுன்னு ஒரு சக்தி இருக்கும். மருந்தெல்லாம் கூட உள்ள போய் வேலை செய்யறதுன்னு ஒரு சக்தி இருக்கு. அதனால எல்லாருக்குமே சக்தி இருக்கு, ஆனா அது சரியான விதத்துல பிரயோஜனப்படுறதுல எல்லாம் வீணா போயிருக்கு. மனசு சஞ்சலத்தினாலையும் குழப்பத்தினாலையும் அடுத்தவா மேல இருக்கிற அபரிமிதமான அபிமானத்தினாலையும் மற்றவா மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் தன்னை பத்தியதான தாழ்வு மனப்பான்மை உயர்த்தி மனப்பான்மைன்னு பல விஷயங்கள்ல நம்ம சக்தி எல்லாம் விரயமாயிண்டே இருக்கு. அந்த சக்தி எல்லாம் விரயமாகாம ஆச்சரியமா ரட்சிக்கிறாளாம் சதாச்சாரிய புருஷர்கள். அவ்வளவு சிரேஷ்டம் சத்குரு மகாத்மிய. சத்குருவுடைய சிஷ்யாளா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு தைரியம் வேணும், அதி விசேஷமான ஸ்ரத்த வேணும். சும்மா ஏதோ மற்ற மனுஷாவிடத்துல பழகிற மாதிரி பழகிட்டு போக முடியாது. வாழ்க்கையிலே கவனிச்சு பார்த்தோம்னா தெருவில் யாரோ ஒருத்தர பார்க்கிறோம் பேசுறோம் அப்படின்னு ஏதோ முன்ன ரொம்ப பழக்கம் இல்லைன்னா அவர்களிடத்துல இவ்வளவுதான் அப்படின்னு ஸ்ரத்த வச்சிருக்கோம். அதே இன்னும் கொஞ்சம் நண்பர்கள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமான மரியாதை அக்கறை ஸ்ரத்த. தாய் தகப்பன் கணவன் மனைவி பந்து குழந்த பிடிச்சவர்கள் அப்படின்னா இன்னும் ஸ்ரத்த அதிகமா இருக்கு. இத்தனை பேரிடத்துல வைக்கிற சத்தையெல்லாம் சேர்த்து வச்சாலும் கூட குருவிடத்துல வைக்கக்கூடிய சத்தைக்கு சமானமா இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சத்த இருக்கும் குருவிடத்துல. அந்த சத்த ஒரு நாளும் மாறவே கூடாது. 50 வருஷம் குருவிடத்துல பழகினாலும் இந்த சத்த மாறக்கூடாது. 5 நிமிஷம் பழகினாலும் அதே சத்தையோட இருக்கணும். காத்தால ஒரு சத்த, மத்தியானம் ஒரு சத்த, ராத்திரி கொஞ்சம் அப்படி தேஞ்சு போன சத்த, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் மாதிரி இருக்கப்படுது. சத்த என்னைக்குமே ஒரே ஸ்திதியில இருக்கணும். இது தேஞ்சு வளர்றது, தேஞ்சு வளர்றது, தேஞ்சு வளர்றதுன்னா தேயும் பொழுதெல்லாம் கீழே போகும், வளரும் பொழுதெல்லாம் வளரணும். இப்படியே கடைசியில பார்த்தா அதே ஸ்திதியில இருக்கும். அதனால என்னைக்குமே இந்த சத்த விஸ்வாசத்துல தேய்கிறையே இருக்கப்படாது. சம்சயம் தேய்கிறது மாதிரி தேஞ்சுட்டே வரும். ஒரு ஸ்திதியில அமாவாசை மாதிரி இல்லாம போகணும். அதுதான் பக்தி சுற்றவசம் மாதிரி வளர்ந்துட்டே போகணும். பௌர்ணமி சந்திரன் கூட பிரகாசிக்கணும். அந்த குருவிடத்துல அசாத்தியமான சத்த வேணும். நேற்று கூட சொல்லிட்டு இருக்கும் பொழுது சிஷ்ய லட்சணங்கள்ல ஆச்சரியமா அனுபவிச்சுருந்தோம். மிகமா அந்த மகாதேசிகர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தத்வபோத அபிலாஷி சுஷ்ரூசு தெட்டமான பிரணிபதன பர பிரஷ்னகால பிரதீட்சக சாந்தோ தாந்தோ அனசூயு. அவ்வளவுகா சொல்றா சரணம் உபகதக சாஸ்திர விஸ்வாசசாரி சிஷ்ய பிராப்த பரீட்சா. அவ்வளவுகா சொல்லிட்டு அதன் பிறகும் சொல்றார் கிருதவி அபிமதம் தத்வத சிக்ஷணீய. 15 விதமான குணங்கள் இருக்கும்படியான ஒருத்தனுக்கு ஆச்சரியமா தத்துவத்தை உபதேசம் பண்ணலாம், அவனை சிஷ்யனா ஏற்றுக்கலாம், அவர்களுக்கு தத்துவ ரகசிய அர்த்தங்களை உள்ளபடி சொல்லலாம் அப்படின்னு முடிக்கிறார். அந்த மாதவிம்சதியில சிஷ்ய லட்சணம் ஆச்சாரிய தர்மம் ஆச்சாரிய மகிமையை பற்றி சொல்லும் போய் சொல்ற. தத்துவ புத்தி இருக்கணுமா, உத்தமமான சத்புத்தி இருக்கணும். பாகவதாளிடத்துல பழகக்கூடியதான ஒரு ருச்சி இருக்கணும். சத்புத்தி சாது சேவி ஏன்னா லோகத்துல அழகா இருக்கிறவாளத்தை பழகிறதுக்கு பிடிக்கும், பணக்காரவளா இருக்கிறவாளத்தை பழக பிடிக்கும், தனக்கு பிரயோஜனம் இருக்கிறவாளிடத்துல பழக பிடிக்கும். ஆனா பக்தாளிடத்துல பழகிறதுனா கொஞ்சம் யோசனை பண்ணும். ஏன்னு கேட்டா அவர்களே ஆண்டி மாதிரி இழந்துட்டு இருக்கா, நம்மளே அந்த மாதிரி ஆக்கிடுவாளன்னு ஒரு பயம். அது இன்னொரு பக்கம், அவளுக்கு மட்டும்தான் பக்தி தெரியுமா, எனக்கும் பக்தி நல்லாவே வருமே அப்படின்னு ஒரு அகம்பாவம். அதனால பக்தாளிடத்துல பழகிறதுன்றது கொஞ்சம் எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கிதான் இருக்கும். பக்தாளிடத்துல பழகிறதுக்கு விசேஷமான ஒரு ஆசை வேணும். சத்புத்தி சாது சேரி சமுச்சித சரிதா, நேர்மையுடையவர்களா இருக்கணும். குருவிடத்துல அந்த நேர்மையும் தானமும் இருக்கணும். சத்புத்தி சாது சேரி சமுச்சித சரிதா தத்வபோத அபிலாஷி, தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ருச்சி இருக்கணும். பகவத்கீதை கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, பிரபக்தி இருக்கு, இதெல்லாம் என்ன என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ருச்சி இருக்கணும். அவ்வளவு அழகா சொல்ல தத்வபோத அபிலாஷி, ஒரு அபிலாஷம் இருக்கணுமா, ஆசை இருக்கணுமா, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். என்னமோ பிறந்தாச்சு, என்னமோ போயிட்டு இருக்கு, ஏதோ மரணம், ஏதோ ஜனனம், ஏன் அழுக, ஏன் பயம், ஏன் குழப்பம், ஏன் சமாதானம், ஏன் ஆனந்தம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவ்வளவு அழகா எப்பொழுதும் ஒரே ஸ்திதியில இருக்கிறதுக்கான ஒரு ஆசை வேணும். இப்படிதானா இருக்கலாம்ன்றது, இப்படித்தான் இருக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. தேங்காய் ஒவ்வொரு நாளைக்கு நாளைக்கு ஷேப் மாறிடுச்சு, சதுரமா வரதுன்னா ஒத்து வேலை வேண்டாம்னு இருக்கு. அது தேங்காய் எப்படி அது எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கணும். குடிமையோடு இருந்தா தான் மரியாதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல இப்படித்தான் வாழணும்னு இருக்கு. இப்படித்தான் வாழறது எப்படியும் தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு ஆசை வேணும். ஏன்னா வாழ்க்கை முடிஞ்ச பிறகு வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்தி இல்லை. வாழும் பொழுதே வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சு அனுபவிக்கிறதுக்காகத்தான் பக்தி. பக்தினா ஆஞ்சு ஓஞ்சு கடைசி காலத்துல நேரம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால கோவிலுக்கு போறேன், அதனால நாராயணியும் கட்டிக்கிறேன், அதனால பாகவதம் வாசிக்கிறேன், அதனால சத்தங்கம் கேட்க போறேன்னு இல்லாம வாழும் பொழுது சரியான வாழறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பக்தின்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தத்வபோத அபிலாஷி அவ்வளவு அனுபவிச்சு சொல்றா. சுசூசு தியக்தமானக, குருவிடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய ருச்சி உடையவாளா இருக்கணும். இவாளுக்கு நான் என்னதுக்கு கைங்கரியம் பண்ணணும், என்ன அவசியம் இருக்கு, அதுவும் கைங்கரியத்துல எனக்கு இந்த கைங்கரியம் தான் பிடிக்கும், இந்த கைங்கரியம் தான் நான் பண்ணுவேன், அந்த கைங்கரியம் எனக்கு பிடிக்காதுன்னு இருக்கப்படாது. குரு ஆக்ஞா கைங்கரியமா என்ன சொல்றாரோ அதை பண்ணணும், அனுஜா கைங்கரியமா சில கைங்கரியம் கேட்டு பண்ணணும். ஆக மொத்தத்துல கைங்கரியம்ன்றது ஒண்ணு பண்ணணும். அதனால சுஸ்ரூஷு சக்தமானக, அடுத்தது சொல்றார் அகம்பாவத்தை பூரணமா விட்டவாளா இருக்கான். அகம்பாவம் தப்புன்னு தெரியவா சொல்லல, அதாவது எந்த இடத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு. நான் கெட்டு போக கூடாது, எந்த விதத்துலையும் கெட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதம் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. ஆனா குருவிடத்துல பூரணமாகவே அகம்பாவத்தை விட்டவாளா இருந்தே ஆகணும், வேற வழி இல்லை. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும்னு குருவிடத்துல போயிட்டு நம்முடைய புத்தி சாதுரியத்தை காட்டாம எனக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தி தாங்கோன்னு நிற்கணும். ஒரு வயசானவா இருக்க ஒரு குழந்தையினிடத்துல போயிட்டு அதுக்குதான் எல்லாம் தெரியும்னு அடங்கி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் அகம்பாவத்து இருக்குன்னா அதை தாண்டி ஒரு அகம்பாவம் இருக்கிற மாதிரி காட்டி அதை அடக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதை எந்த இடத்துல எவ்வளவு தூரம் பிரயோகப்படுத்துறோம்னு இருக்கு. அகம்பாவம்ன்றது ஒரு எல்லையை தாண்டாத வரைக்கும் அது ஒரு சக்தியா இருக்கும். ஒரு எல்லையை தாண்டும் பொழுது பலவீனமா மாறிடும், நன்னா தெரிஞ்சுக்கணும். அது எல்லையை தாண்டும் பொழுது பெரிய பலவீனமா இருக்கும், அதுல பாதாளத்தை கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அதனால எந்த எல்லையில இருக்கணும்னு இருக்கு. ஆனா குருவிடத்துல பூரணமா அகம்பாவத்தை விட்டவாளா இருக்கணும். சக்தமானக, நான் பெரியவன் இல்லை, எனக்கு அது தெரியும் இது தெரியும்ன்ற சிந்தனை எல்லாம் இல்லாட்டி விட்டுட்டு வேமேலு கிடக்கணுமா. சுஸ்ரூஷு சக்தமானக, அவ்வளவு அழகா அனுபவிச்சு சொல்றார். இத்தனை தூரம் சிஷ்ய லட்சணத்துல பொருந்தி இருந்தா மிகமாத்த மகாதேசி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். சக்தமானக சுஸ்ரூஷு பிரணிபதன பரக, அவ்வளவு அழகா குருவிடத்துல பணியறதுக்கான ஒரு திருடம் உடையவாளா இருக்கணுமா, எப்பொழுதும் சரணாகரி பண்றதுக்கான ஒரு புத்தி உடையவாளா இருக்கணுமா, அவ சொல்றத கேட்கக்கூடிய ஒரு திதியில வினயத்தோட இருக்கணுமா. பிரணிபதன பரக பிரஸ்னகால பிரதீட்சக, அவ இடத்துல ஏதான ஒரு கேள்வி கேட்கணும்னா நேரம் பார்த்து காலம் பார்த்து இடம் பார்த்து அப்புறமா கேட்கணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டம் என்ன வேணா கேட்டு விடுறாரு, அவ உடனே அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும்னு ஹதம் பண்றது அதெல்லாம் நடக்காது. பிரஷ்னகால பிரதீட்சகர், எந்த கேள்வியோ எந்த இடத்துல எந்த முறையில எப்படி கேட்கணும்னு சொல்லி அந்த காலத்துக்காக காத்துட்டு கிடக்கணும். பிரஷ்னகால பிரதீட்சக, ஏன்னா எல்லா இடத்துலயும் உட்காந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வேற பேசிட்டு இருக்கோம், பார்த்து கேள்வி கேட்டுருந்தானா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அதனால காலத்தை பார்த்து இப்ப நான் கேள்வி கேட்கலாமா, நேரம் இருக்கா, பதில் சொல்ல முடியுமா, இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்னு கேள்வி கேட்டுடணும். ஒரு கால் குரு பதில் அப்புறம் சொல்றேன் அப்படின்னா சரி அப்புறம் சொல்லுவா அப்படின்னு காத்துட்டு இருக்கணும். குரு பதில் சொல்லணும், அவருக்கு பதில் தெரியல பாவம், அப்புறம் நாளைக்கு எல்லாம் படிச்சு வச்சு சொல்லுவா நினைச்சிருக்கணும். அவருக்கு தெரியும் நமக்கு எப்ப சொன்னா புரியுமோ அப்ப புரிய வைப்பார், அது வரைக்கும் காத்துட்டு கிடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்வியும் மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும், எந்தெந்த கேள்விக்கு எந்தெந்த சமயத்துல எப்படி பதில் சொன்னா இவாளுக்கு தெளியுமோ அந்த சமயத்துல சொல்லி கொடுப்பா. அது வரைக்கும் நிஜமாவே அது சொல்ல மாட்டேன்னா பக்குவம் இல்லாத சமயத்துல பதில் சொன்னா எடுபடாது. அவ்வளவு அழகா கேள்வி கேட்கறதையும் ஒரு நிதானம் இருக்கணும். பிரஸ்ன கால பிரதீட்சக பார்த்தோம்னா தேவகூரி அப்படிதான் கபிலரை பார்த்து கேட்கிறா, எல்லா காரியம் முடிஞ்சுட்டு அவ்வளவு அழகா பிரதம பிரஜாபதியும் தபது பண்ண போன பிறகு தேவகூதியும் கபிலரும் ஏகாந்தமா இருக்கா. அப்ப கைய கூப்பி எனக்கு தத்துவம் ஞானம் எல்லாம் தெரியணும், சொல்லுவேடா நீ ஸ்வயம் பகவான், ஏதோ உன்னுடைய கருணையினால எனக்கு குழந்தையா பிறந்திருக்கு, நான் அல்பமான ஜந்து ஸ்திரீ எல்லா விதத்திலையும் மயங்கி கிடக்கிறேன், நீங்க தான் எனக்கு நல்ல கதி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையா இருந்தாலும் யாரும் இல்லாத சமயமா பார்த்துட்டு கைய கூப்பிண்டு திருவடியில விழுந்துண்டு அவ்வளவுக்கு வினயத்தோட கேட்டான். பத்து பேருக்கு முன்னாடி இதை கேட்டிருக்கலாம், உடனே என்ன சொல்லியிருப்பா, தேவகூதிக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருத்து பிள்ளை காலில் விழலான்னு சொல்லியிருப்பா. ஏன்னா சாஸ்திரப்படி விழப்படாதுன்னு சொல்லுவா, இதெல்லாம் இருக்கு சாஸ்திரம் உண்டு, அம்மாவா பிள்ளைகளுடைய காலில் விழப்படாதுன்னு சாஸ்திரம். ஆனா ஸ்வயம் பகவானே பிள்ளையா வரும்போது விழுந்து ஆகணும்ன்றது அதுவும் சாஸ்திரம். இவாள் கடவுளையா சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு விதவிதமா எல்லாம் சொல்லுவா. அதனால அவ பார்த்துட்டா ஆச்சரியமா எந்த விதத்திலையும் தான் கேட்கிற கல்விக்கோ அவர் சொல்லக்கூடியதான பதிலுக்கோ இடஞ்சல் வராதபடி ஆச்சரியமா கைய கூப்பிண்டு கேள்வி கேட்க உட்காந்து எல்லா தத்துவத்தையும் சொல்லி கொடுக்க சாங்கிலத்தை முழுக்க ஒரே ஒரு தேவகூதி தான் ஸ்ரோதம். அவ்வளவு அழகா உட்கார்ந்து அவள் விதவிதமா கேட்க லோக தத்துவம் முதற்கொண்டு பிரகிருதி தத்துவம் நின்று ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் சரீரத்துடைய திதி எல்லாத்தையும் விஸ்தாரமா நிறுத்தி நிதானமா இருக்கார். பிரஷ்னகால பிரதீட்சக, நம்ம பாடி கேள்வி கேட்கலாம் உட்கார்ந்து இருப்போம், மாத்தி 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 யாராவது கேள்வி கேட்டுட்டே இருக்கா, குரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கா. நம்ம கேள்வி கேட்கிற சமயத்துல சரி அப்புறம் பார்க்கலாம் எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பியாச்சுன்னா என்ன அக்கிரமமா இருக்கு, இத்தனை பேர் கேள்வி கேட்கும்போது எல்லாம் பதில் சொன்னா நான் கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்றது என்ன குறைச்சலாம் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. பிரஷ்னகால பிரதீட்சக, சரி அப்ப இன்னைக்கு கேட்டுட்டோம் அவன் அப்புறம் பார்த்துனா சரி நாளைக்கு பார்க்கலாம். அதனாலே ஒண்ணு கேரண்டியா தெரிஞ்சுடுறது என்னடான்னா இன்னும் நமக்கு ஆயுசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் ஆயுசு முடிய போறேன் கடகடம் பதில் சொல்லிடுவான். ஏழு நாள்ல பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஆயுசு முடிய போறதுனாலதான் தக்கு டக்கு டக்குன்னு எல்லா கல்விக்கும் பதில் சொல்லிட்டே வந்தா. சுகப்பிரதம் மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பதில் சொல்லவே இல்லை, ரெட்ட அப்பா புத்திரான்னு கூப்பிட்டதையே திரும்பி பார்க்காம பதில் சொல்லாம போயிட்டு இருந்தவர் பரீட்சித்து மகாராஜா கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரு இடத்துல கூட அப்புறம் பார்க்கலாம்தான் சொல்லவே இல்லை. என்ன கம்யூனிகேஷன் பாகவத்து ஒரு இடத்துல கூட அப்புறமா சொல்றேன்னு சொல்ல, ஏன்னா ஏழு நாள்ல பய கிளம்ப போறான் நன்னா தெரிஞ்சு ஒரு சந்தேகம் கூட இல்லாம மயர்வர மதிநலத்தை கொடுத்தா. அதே சமயத்துல சில சந்தர்ப்பங்கள்ல குரு நமக்கு பதில் சொல்ல மாட்டேங்கன்னா ஆயுசு கட்டி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளோ கொஞ்ச வருஷமோ இருக்கு, எப்படியும் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கும் இருக்கு, பதில் கேட்டு ஆக வேண்டிய தலையெழுத்து நமக்கும் இருக்கு, பதிலோ திட்டோ தெரியாது அது நிச்சயமா உண்டு. அதனால அது ஒரு நல்லதுக்குன்னு எடுத்துன்னு போகணும் பிரஷ்னகால பிரதீட்சை. அதனாலதான் சுவாமி ராமானுஜர் 18 தடவை திருக்கோஷி நம்பி திரும்பி திரும்பி அனுப்பினாலும் இல்லை இருக்குன்னு இந்த திடத்தோட இருந்தா விசுவாசத்தோட இருந்தா. பிரஷ்னகால பிரதீட்சக சாந்தோ தாந்தோ அனசூயு, சாந்தி உடையவனா இருக்கணும், இந்திரியங்கள் அடக்கினவனா இருக்கணும், மனசெல்லாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய பலமுடையவனா இருக்கணும், சாந்தோ தாந்தோ அனசூயு பொறாமை இல்லாதவர்களா இருக்கணும், சாந்தோ தாந்தோ அனசூயு சரணம் உபகத்தக சரணாகதி பண்ணி அதே கதின்னு கிடக்கிறவனா இருக்கணும், சாஸ்திர விஸ்வாசாலி சாஸ்திரங்கள்ல நம்பிக்கையுடையவர்களா இருக்கணும். அதே சமயத்துல பிராப்த பரீட்சா பரீட்சையெல்லாம் பண்ணி பார்த்தான்னா சரின்னு அதற்கேத்த மாதிரி நிதானத்தோட இருக்கக்கூடியதான ஒரு தன்மையுடையவாளா இருக்கணும். சிஷ்ய பிராப்த பரீட்சா கிருத்தவி செய்யுடையவாளா இருக்கணும். நமக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காளேன்னு இந்த நன்றி மாறவே கூடாது. நமக்கு ஒரு சின்ன காரியம் குரு பண்ணி கொடுத்திருந்தாலும் ஒரு காரியத்துக்கு ஜென்ம ஜென்மாத்திரம் நன்றி கடன் பட்டவர்களா இருக்கணும். சாதாரணமாவே செய் நன்றி இருக்கணும்னு சொல்றது உண்டு எல்லா இடத்துலயுமே. அதுவும் சத்குரு நமக்கு ஏதான ஒரு ரகசியத்தை புரிய வச்சிருக்கா, ஏதான ஒரு தத்துவார்த்தத்தை நமக்கு தெளிய வச்சுட்டா, பகவன் நாம ஜபத்துடைய பலத்தை நமக்கு நிரூபணம் பண்ணிட்டார்னா அந்த நன்றி மாறாம இருக்கணும். கிட்டவி எல்லா சமயங்கள்லயும் எல்லா இடத்துலயும் நம்ம நீ நாமஜபம் பண்ணிட்டு இருக்கோமா, நீ பகவான நம்புறோமா, நமக்கு இந்த அனுபவங்கள் கிடைச்சதா குரு கிருபை அப்படின்னு மனசுக்குள்ள இந்த நன்றி கடன் பட்டவர்களா இருந்துட்டே இருக்கணும். கிருதவி அபிமதம் தத்வத சிக்ஷணீயக அந்த மாதிரி 15 குணங்கள் உடையவர்களாக்கிய சிஷ்யாவுக்கு எல்லா விதமான தத்துவார்த்தங்களையும் குருவானவர் உபதேசம் செய்கின்றார். அவ்வளவு அழகா அவளுக்கு சகல விதமான ரகசியார்த்தங்களையும் உள்ளபடி மறைக்காம சொல்லிக் கொடுத்துடுறார். அந்த மாதிரி பரிசுத்த மகாராஜா இருந்தான், பிரகல்லாதன் இருந்தான், துருமன் இருந்தான், ஆச்சரியமா எத்தனையோ பேர் இருந்தா, எல்லாம் இதிகாச புராணங்கள் அப்படின்னு ஒரு கல்லு தலையிட அப்படின்னு இருக்கு. அதன் பிறகும் பின்னாடியும் எத்தனையோ பேர் கலியுகத்துல இருந்தார்கள். ஆனாலும் பெரிய ஒரு ஸ்திதியில இருந்தும் இந்த மாதிரி 15 விதமான லட்சணங்களும் காண கிடைக்குமோ அப்படின்னா ரொம்ப சமீபத்துல நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜா இடத்துல பூரணமா இருக்கு. 15 விதமான சத்திஷ லட்சணங்கள் என்னமோ சாதாரண சொகுசா எல்லாரும் சொல்லுவாரு, அவ்வளவு அழகா சில்வர் ஸ்பூனோட பிறந்தான், அந்த மாதிரி பிறந்தவன் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அப்படியே படாத பாடெல்லாம் பட்டவன் தான். வாழ்க்கையில நித்திய கண்டம் பூரணாயிருக்குன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை போராட்டத்தை எல்லாத்தையும் அனுபவபூர்வமா பார்த்த ஒருத்தர் சிவாஜி மகாராஜா. நிஜமாவே சத்ரபதி சிவாஜின்னு ஒரு ராஜா மட்டும் வரலை, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. நிஜமாவே 400 வருஷங்கள் முன்னாடி தெரியா சொல்லணும்னா 1600 வருஷங்கள்ல தான் சிவாஜி மகாராஜா, 1600-1700 அவன் வாழ்ந்த காலம். நிஜமாவே அந்த காலகட்டத்துல சிவாஜி மகாராஜன்னு ஒருத்தன் மட்டும் அவதரிக்கவே இல்லை. நிஜமாவே அவன் அவதார புருஷன் தான். அவன் இவன்னு சொல்ல நினைக்க வேண்டாம், இனிமே இருக்கிறதுனால சொல்ல. நிஜமாவே அவர் இவர்னு சொன்னா எங்கேயோ தூர போயிடுற மாதிரி இருக்கு. சத்ரபதி சிவாஜின்னு சொல்லும்போது அவன் இவன் சொல்லும்போது நிஜமாவே ஒரு வீரம், ஒரு காம்பீரியம் வந்துடும். நிஜமாவே அந்த மகானுபாவன் மட்டும் அவதாரமே பண்ணலே அப்படின்னா இன்னைக்கு இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு கான்செப்ட் இருக்குமான்றதே பெரிய சந்தேகம் தான். பெரிய இந்துத்துவ தர்மம் எல்லாம் இன்னைக்கு 1000 அரசியல்வாதிகள் விதவிதமா வயிற்று பழப்புக்காக சிங்களத்துக்காக பேசிட்டு இருக்கா. நிஜமாவே இந்துத்வா இந்து தர்மத்துக்காக வாழ்ந்த ஒரே ஒருத்தன் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி. சமீப காலங்கள் சிரேஷ்டமான ஒரு ராஜன், ராஜவம்சத்துல பிறந்தான், அவ்வளவுதான். ராஜவம்சத்துல பிறந்தான் சிவாஜி மகாராஜாவுடைய சரித்திரம் நிறைய உண்டு. ஆனா அவனுடையதான சிஷ்ய லட்சண அனுபவங்கள் தான் விசேஷமா நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா சரித்திரத்துல அவன் எத்தனையோ இடங்கள்ல சண்டை போட்டான், யார் யாரை ஜெயித்தான், அது பண்ணியே ஆகணும். அதெல்லாம் ஒரு ராசனுடையதான ரகசியங்கள், ராசனுடையதான கர்மாக்கள். அதை பத்தி பெருசா தேசியவாளோட சண்டை போட்டான் அப்படின்னு ஹிஸ்டரி புக்ல இருக்கெல்லாம் சொல்றதுக்காக சத்ரபதி சிவாஜி கதையை நம்ம இன்னைக்கு சொல்லல. ஹிஸ்டரி புக்ல சொல்லாததான சத்ரபதி சிவாஜியுடையதான ரகசியமான சிஷ்ய லட்சணங்கள், லோகத்துல பிரகடனமாகாததான அவனுடையதான பலம், அவனுடையதான பக்தி, அவனுடையதான வினயம், அவனுடையதான இந்து சாம்ராஜ்ய கனவு. இதனால் அவனுக்குள்ள இருந்த கனவு, அவனுக்குள்ள இருந்த ஆதங்கம், அவனுக்குள்ள இருந்த வெறி, அவனுக்குள்ள இருந்த ஒரு அக்னி, அவனுக்குள்ள இருந்த ஆச்சரியமான வீரம், இதெல்லாம் தான் அனுபவிக்கணும். அதனாரி வரலாறுல என்னமோலாம் சொல்லிருக்கவன், இங்க பிறந்தான், இந்த ஊர்ல பிறந்தான், பூனால் பக்கத்துல பிறந்தான், சிவனேரி கோட்டையில பிறந்தான், இது எல்லாருக்குமே தெரியும். தனியா உட்காந்து லிஸ்ட் போட்டு அவன் பிப்ரவரி 19 பிறந்தான்னு சொன்னா லிஸ்ட் போட்டு சொல்றதுக்காங்க வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அது எங்க போனாலும் பேப்பர்ல எல்லாம் போட்டு கொடுத்துருவா, புக்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சிவாஜி மகாராஜன்ற ஒரு ராஜனுடையதான ஹிருதயத்துக்குள்ள இருந்த ஒரு சிஷ்யன், பெரியா சலனம்னா சிஷ்யனாகிய சிவாஜியை பத்தி ஒரு அனுபவங்கள் தான் அனுபவிக்க போறோம். ராஜனா இருந்தாலும் சிஷ்ய லட்சணங்கள் பூரணமா இருந்த ஒரு ராஜன், பணக்காராளா இருந்தா பெரிய வம்சத்தை பறந்துட்டா சில குணங்கள் சில லட்சணங்கள்லாம் இருக்காது அப்படின்லாம் காண கிடைக்கிறது. ஆனா அப்படி இல்லாம ஊனேறு செல்வத்து உடந்திரவி ஆண் வேண்டேன்னு குலசேகர ஆழ்வார் கூட போகண்டாப்பா, நிறைய தனம் வேண்டாம், பெரிய தன ராஜ்ய பதவி வேண்டாம், அம்பர் உலகாண்டு ஒரு கொலைக்கு அம்பர் கொலை அல்குள் பெற்றாலும் ஆதரியேன்னு சொல்லும்படியான அந்த ராஜ வம்சத்து இறந்து வளர்ந்தாலும் கூட தான் பகவானுடைய தாசானுதாசன்ற மரணத்தை விட்டு மாறாத ஒரு சத்ரபதி சிவாஜிக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா எந்த இடத்துலையும் சத்ருத்திய பிருத்திய பரிகாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியத்திய பிருத்திய இதீமாம் ஸ்மர லோகநாதன்ற ஒரு ஸ்திதியை மாத்திக்காம இருந்தது. இன்னைக்குமே நான் பக்தான் நீ வேணும் பக்தாளுடைய திருவடி தூளி அப்படின்ற அதே ஸ்திதியில தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது சத்ரபதி சிவாஜி மகாராஜா. பல போராட்டங்கள் எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் எல்லாம் சாதாரணமா சம்பாதிச்சான். நிஜமாவே நமக்கெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில மாறி மாறி யாராவது எதிர்த்துட்டே இருந்தா மனசு விட்டு போயிடும், கிளச்சி போயிடும், ஒண்ணு ஓடி போவோம் இல்லாதி தற்கொலை பண்ணி போயிடும். நடந்துட்டு இருக்க உலகத்துல என்ன ஓடி போறவா தற்கொலை பண்ணிக்கிறவாளெல்லாம் பார்த்தான்னா எதிர்ப்பை மீறி ஜெயிக்கிறதுக்கான முதுகலும் இல்லாமல் தப்பிக்கக்கூடியதான ஒரு முட்டாள் கூட்டம் தான் அந்த மாதிரிலாம் பண்ணு. பார்த்துடலாமே வாழ்க்கைய, பகவான் தான் இருக்கானே, என்ன ஆயிட போகிறது, பகவானுடைய நாமம் இருக்கு, பகவானுடைய சகாயம் இருக்கு, பாகவதாருடைய அனுகிரகம் இருக்குன்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வின்றது கிடையாது. தோல்விகள் பல வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அது மேலெல்லாம் ஏறி நின்று ஜெயிக்கக்கூடியதான ஒரு மனோபாவம் இந்த மாதிரி புத்தி இருக்கிறவர்களுக்கு சத்தியமா வந்தது. சத்ரபதி சிவாஜி அப்படி ஒரு மகாராஜன், நிஜமாவே பெரியதான ஒரு சாம்ராஜ்யத்தவன் ஆளலானா அவன் ஆண்டதான ஒரு ராஜ்யத்தை சரியான அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவன் உலகம் முழுக்க சார்வபௌமனா சக்கரவர்த்தியா இல்லை, உலகம் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டை நலாய் சாங்கிற மாதிரிலாம் சொல்றாள், அந்த மாதிரிலாம் பெருசா லோகத்தை பெருமைக்காக ஒவ்வொரு நாட்டையா பிடிக்கிறது, அந்த நாட்டை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது, அப்படி ஒரு வாழ்க்கை அவன் வாழவே இல்லை. தான் ஆண்ட ராஜ்யத்தை தன்னுடைய ஜனங்களை தன் குழந்தைகளா பாவிச்சு இது ஒரு இந்து சாம்ராஜ்யம் நிஜமாவே ராஜ்யத்தை சத்சங்கமா வச்சிருந்தான். சரியா சொல்லணும்னா ஒரு ராஜ்யத்தையே ஒரு சத்சங்க கோஷ்டி அவ்வளவுதான். பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் இத்தனை பேரும் இந்துக்கள்ன்ற ஒரு அத்திவாரத்தை கொண்டு நிக்க வச்சு எல்லாருமே இந்து தர்மத்தை அவலம்பிச்சுண்டு இந்துவா வாழறதுக்கான வழிபாட்டுக்காகவும் அவ்வளவு சிரேஷ்டமான அந்த ஒரு காரியத்துக்காகமாத்தான் ராஜ்ய பரிபாலனம்ன்ற ஒரு தர்மத்தை இறுக்கி பிடிச்சுட்டு இருந்தான். தான் ராஜனா இருக்கணும், தான் சொல்றபடி எல்லாரும் கேட்கணும், தான் சுகமா வாழணும், நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கணும், விதவிதமான சுகபோகங்களை அனுபவிக்கணும்ன்றதுக்காக ராஜனா வாழ்ந்தவன் இல்லை சத்ரபதி சிவாஜி. ஒவ்வொரு நாளும் போராடுறதுக்கு தயாரா இருந்தவன், ஒவ்வொரு நாளும் இந்துக்களுக்கு இந்து தர்மம்ன்ற ஒரு விஷயம் ஹிருதயத்துல நல்ல ஆழத்துல போய் இறங்கணும்னு தியானம் பண்ண ஒருத்தன், தபசு பண்ண ஒருத்தன், ரொம்ப விசேஷமான பகவத் பக்தன். பாகவதர்கள் சொல்லியாச்சினாலே மனசு உருகும்படியான அளவுக்கு அவ்வளவு தூரம் சௌலபியமான ஒருத்தன். அதே சந்தர்ப்பத்துல முகலாயர்கள் வந்தாச்சுன்னா காயும் புலிதான், எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடங்கள்ல விட்டு கொடுத்தான்னு கிடையவே கிடையாது. எதிரிகளோட சண்டை போடுற சமயத்துல காயும் புலிதான், பக்தாலோட பழகிற சமயத்துல நன்றியுள்ள ஒரு நாய் மாதிரிதான் இருந்த வார ஆகிண்டு அவ பின்னாடியே அலைஞ்சிட்டு கிடக்கும்படியான ஒருத்தனாகத்தான் இருந்தான். அதே ஜனங்களிடத்துல பழகும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு தகப்பன் ஸ்தானத்தை இருந்து அவர்களை வழிகாட்டின்றுதான் இருந்தான். எல்லா விதத்திலையுமே குற்றம் குறை சொல்ல முடியாத ஒரு ராஜனா இருந்தான். அது கலியுகத்துல இருக்க ரொம்ப கஷ்டம், வரலாறு இருந்தான் திருமன் இருந்தான் அப்படின்னா யுகம் வேற. கலியுகத்துல இருந்த எத்தனையோ ராஜாக்களை பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கைக்காகவே வாழ்வார்கள் பார்க்க முடியறது. அதெல்லாம் விட்டுட்டு லோகத்துக்காக ஒரு வாழ்க்கை, எப்படி ராமச்சந்திரமூர்த்தி என் ஜனங்கள் என் குழந்தைகள்ன்றதுக்காகவே அதி விசேஷமா சீதாபிராட்சிய கூட ஆச்சரியமா அக்னி பரீட்சை பண்ணினானோ, ஆச்சரியமா அவளை கொண்டு ஒரு வண்ணாருக்காக காற்றுல வச்சானோ, அதுபோல எல்லாத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய ஒரு வீரம், ஒரு காம்பீரியம், ஒரு தைரியம் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு பூரணமாகத்தான் இருந்தது. எந்த இடத்திலையும் அவனுடைய வீரம் சோட போனதே இல்லை. காரணம் ஆச்சரியமான பகவத் பக்தி. அவ்வளவு அழகா அம்மா வளர்த்துண்டு வரா, சின்ன வயசுலேருந்த குழந்தைக்கு தைரியத்தை தான் கொடுத்தா, எந்த இடத்திலையும் அவனுக்கு பயந்தோ ஒண்ணு வரப்படாதுன்னு பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி குழந்தைய வளர்த்துக்கிறார். நிஜமாவது குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அம்மா அப்பா பாப்பா பாட்டி பந்துக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணது நல்லபடியா இருக்கணும். நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேணும், அந்த குழந்தைய சத்புத்திரனா வளர்த்துடு, அந்த குழந்தை சத்புத்திரியா இருக்கணும், இவர்கள்லாம் அழகா பக்தி பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், லோகத்துல இவர்கள் பகவத் பக்தாவா வாழணும்னு நீங்க மானசிகமா நினைச்சுட்டு நாமத்திரம் பண்ணிண்டே வந்ததுனால இந்த குழந்தையுடைய சரீரம் மனசு இந்திரியங்கள் ஆத்மா ஜீவிதம் எல்லாமே பிரசன்னமா இருக்கும். இந்த மனசுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு தடவை நினைச்சுட்டு நாமத்திரம் பண்ணா கூட தானாவே எல்லாம் மாறும். அது இந்த குழந்தை எப்படிதான், இது புத்தி தான், இது முட்டாள் தான், இது வைந்தாங்கொல்லி தான், இப்படியே நினைக்க 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 யத்பாவம் தத்பாவம், இது இப்படிதான், இது சோம்பேறி தான், இது அவசர கொடுக்கதான், இது கோபிஷ்டம் தான், இது முட்டாள் தான், இது அழுமூஞ்சி தான் அப்படின்னு நினைச்சா அது அப்படியே நடக்கும். இந்த குழந்தைகளை வளர்க்கறது நினைச்சாவே பெரியதான ஒரு யஜ்யம். இதெல்லாம் பெரியதான விஷயமோ அதெல்லாம் அல்ப விஷயமா நீங்க மாற்றி தெளிச்சுக்கணும். இதெல்லாம் அல்பமான விஷயமோ அதெல்லாம் பெரிய விஷயமா மாற்றிக்கிறோம். டிவின்ற ஒரு விஷயமே கிடையாது, அது இல்லைன்னா நீங்க உயிரே வாழ முடியாதுன்ற ஒரு சித்திக்கெல்லாம் போயாச்சு. அது வாழ்க்கையோட அவசியமும் இல்லை, அத்திவாரமும் இல்லை, லட்சியமும் இல்லை. ஆனா அதுதான் பெரிய பலமுடையதா மாறிப்படும். நிஜமாவே எத்தனையோ இடங்கள்ல நான் பாக்குறேன், தாயும் தகப்பனும் மற்றவாளும் பந்துக்களும் இந்த குழந்தைகளை வளர்க்கறதுல கொடுக்கிற மரியாதை துளி கூட காணவே கிடைக்கிறது இல்லை. தீரிக்கு கொடுக்கிற மரியாதை கூட குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்லைன்றது பிரத்யக்ஷத்துல காணப்படுது. அதாவது உண்மை தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டிவியில உட்காந்து ஒரு நாலு சீரியல் அஞ்சு சீரியல் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரம் உட்காரத்துக்கு தயாரா இருக்கிற அப்பா அம்மா தன் குழந்தைகளுக்காக உட்காந்து நாமஜபம் பண்றதுக்கோ அதோடைய சரீரமும் மனசும் இந்திரியங்களும் ஆத்மாவும் நன்னா அர்க்கணும், அது பக்த சிரோன்மணியா வரணும், பகவான் உகக்கும்படியா அது வாழணும்னு பிரயத்தனப்படுறது இல்லைன்றது சத்தியமான விஷயம். ஒரு துளி கூட சந்தேகமே வேண்டாம். அடுத்த வாழ உட்காந்து மூணு மணி நேரம் ஊர்ல இருக்கிறவாளை பத்தி எல்லாம் பேச முடியல. பெரியவாளுக்கு தன் குழந்தையுடைய வாழ்க்கையை பத்தி தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணி அது நன்னா இருக்கணும்னு பிரயத்தனப்படுறதுக்கு கூட நேரம் இல்லைன்றது கேவலமா இருக்கு. இதை விட அந்த குழந்தைகளை அனாதைகளா விட்டு தொலைக்கலாம். அனாதைகளா இருக்கிறதுனாலே ஒழுங்கா வளர்த்து தொலைக்கணும். ஏன்னு கேட்டா யாரும் இல்ல, காப்பாத்துறது ஒருத்தரும் இல்ல, அதனால ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா வளர்ந்து. இங்க என்ன ஆகுறதுன்னா அப்பா அம்மா எல்லாம் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு பதில பிளான் பண்ணி கெடுத்துருக்கேன். நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சத்தியத்தை சொல்லிருக்கேன். ஒரு சத்ரபதி சிவாஜி எடுத்த உடனே சத்ரபதியா வரல, சாதாரண அவனும் அல்பமான ஒரு குழந்தையா தான் இருந்தான். அவன் அம்மாவுடைய தபசு, அவளுடைய தியானம், அவளுடையதான பிரார்த்தனை, அவளுடையதான நாம ஜபம், அவளுடைய அவளுடைய அத்தனை பிரயத்தனமும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, மகாராஷ்டிர தேசம்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவு தூரம் ஒரு மரியாதை இருக்கு, இன்னைக்கும் இந்த மண்ணில் ஒரு வீரம் இருக்கு. இந்து தர்மத்தை சேவலப்படுத்தா வெட்டி போடுறதோ அடிச்சு போடுறதோ வீசி எறியறதுக்கோ ஒரு பத்து பேர் நிற்கிறா அப்படின்னா ஒரே ஒருத்தி அவளுடையதான பிரயத்தனம். அந்த குழந்தை அப்படி வந்துட்டான்னா நிஜமாவே விசேஷமா இருக்கும்னு ஒவ்வொரு க்ஷணமும் அவள் சொன்ன பிரார்த்தனை. குழந்தை பயந்தாங்கொல்லியாவே இருக்கட்டும், மூடனாவே இருக்கட்டும், கோபிஷ்டனாவே இருக்கட்டும், அவருடைய பிராரப்த கர்மானாலும் அப்படியே இருந்து தொலையட்டும், ஆனாலும் நாமஜபம் பண்ணி பகவத் தியானம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட மோசமான குழந்தையும் எவ்வளவு கேவலமான ஸ்திதியில இருக்கிற ஒரு குழந்தையும் நல்ல கதிக்கு வரும். இதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். எவ்வளவு மோசமான குழந்தை இரண்டு கசிவுவே குழந்தையா பிறந்தாலும் துளிக்கு மாதிரி அம்மாவா இருந்தா அவன் கூட துருவன மாதிரி பக்தி பண்ணுவான். இந்த துளி கூட சந்தேகமே வேண்டான். துருவனே குழந்தையா பிறந்தாலும் சூட்பனக மாதிரி அம்மா இருந்தான்னா அது சத்தியமா இரண்டு கசிவா மாறுன்றதுல சந்தேகமே வேண்டான். நிஜமாவே சொல்றேன், நிஜமாவே சொல்றேன். வேணா பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாத்துருவோம், நல்ல விஷயமா. எதுவெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உடனே ரிசல்ட் தெரியும். நல்லதா பண்ணலாம் சில வருஷங்கள் கழிச்சுதான் தெரியும் எது முக்கியம் நீங்க பார்க்கணும். குழந்தைகளை கெட்ட வயசுன போது அஞ்சு நிமிஷம் பெரிய விஷயமே கிடையாது. நல்ல வயசுன்னு போகிறது கொஞ்சம் சமசாத்தியமான காரியம்தான். ஏதா கூடமா சமையல் பண்றது பெரிய விஷயம் இல்லை, ஒழுங்கா சமையல் பண்ணணும்னா பிரயத்தனம் தான். எப்படியா ஏதோ படிக்கிறது, என்னமோ பயிராகிட்டு போகிறது, என்னமோ குறைஞ்ச வருஷம் மார்க் வாங்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. நல்லா படிக்கிறது, நல்ல மார்க் வாங்கிறது, வசதியான ஒரு இடத்துக்கு பிரயத்தனம் பண்றது கஷ்டம்தான். என்னமோ சாப்பிடுறது, எங்கேயோ தூங்குறது சுலபம்தான். மற்றபடி இப்படிதான் வாழும் நிர்ணயம் இருக்குன்னா கஷ்டம்தான். வாழ்க்கையில உலகத்தை எல்லாருக்கும் கெட்டதை சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம்தான், நல்லதை சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம்தான். உலகத்தை எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சாதாரணமா கிடைக்காது, அது சாதாரணமா லபிச்சுடாது. அதற்கு பிரயத்தனம் பண்ணணும், காத்து நிற்கணும், நிதானம் அவசியம். நிதானம் இருந்து பிரயத்தனம் பண்ணாதான் நல்ல விஷயங்களை பூரணமா அனுபவிக்க முடியும். அது என்னைக்குமே மறந்துடாதீங்க. கடையில போயிட்டு 10 ரூபாய் கொடுத்து மினரல் வாட்டர் வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. கிணறை வெட்டி ஜலம் கூவத்தை எடுக்கிறது பெரிய விஷயம்தான். 10 ரூபாய் மினரல் வாட்டர் ஒருத்தருக்கே பத்தாது, கிணறை வெட்டினோம்னா 10,000 பேருக்கு உபயோகமாகும். அதனால பிரயத்தனம் ஜாஸ்தி பிரயோஜனமும் ஜாஸ்தி, பிரயத்தனம் குறைச்சல் பிரயோஜனமும் குறைச்சல். இதுதான் கலியுக தர்மம். பிரயத்தனம் குறைச்சலா இருந்தா பிரயோஜனம் குறைச்சல், பிரயத்தனம் அதிகமா இருந்தா பிரயோஜனம் அதிகம். பக்தி பிரயத்தனம் அதிகம் தான், பிரயோஜனமும் அதிகம் தான். நாஸ்திகவாதம் பிரயத்தனம் ரொம்ப குறைச்சல், பிரயோஜனம் குறைச்சலே தான் இல்லவே இல்லை. அதனால எது எப்படின்னு வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான வழிய பார்ப்போம். வஸ்திரம் உடுத்திக்கிறது பெரிய பிரயத்தனம் தான், வஸ்திரம் இல்லாம அடையாது ரொம்ப சுலபம் தான். ஆனா எது வசதி நீங்க பார்க்கணும். கொஞ்சம் சொல்றது பயங்கரமா இருக்கும், அசிங்கமா இருக்க மாதிரி தோணும். பிரயத்தனம் எத்தனைக்கு எத்தனை ஆழமா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை பிரயோஜனமும் விசேஷமா தான் இருக்கும். பிரயோஜனம் விசேஷமா வேணும்னா பிரயத்தனம் பண்றதுக்கு ஒரு நாள் அழப்படாது, முனகப்படாது, புலம்பப்படாது, பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவு சிரேஷ்டமா சத்ரபதி சிவாஜியுடைய அம்மா பிரயத்தனம் பட்டா, நாமஜபம் பண்ணா, குழந்தைக்கும் அதை சொல்லி கொடுத்தா, குழந்தையும் வளர்ந்துட்டு வரா. ஆச்சரியமா அற்புதமா ராஜ்ய பரிபாலனந்த ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சென்று தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளர்த்துட்டு வரான். நல்ல வீரனா இருக்கான். பவானி தேவி அவனுடைய பக்திக்கு வசப்பட்டு அவனுக்கு ஆச்சரியமா கத்தி எல்லாம் கொடுத்தாள், வாழ் கொடுத்தாள் அப்படின்னு ஆச்சரியமான சரித்திரங்கள்ல காண கிடைக்கிறது. அதெல்லாம் யார் கண்ணால பார்த்தா அப்படின்னு கேட்டதெல்லாம் பக்தி கிரந்தங்கள் யாரும் கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. அவாவ அனுபவபூர்வத்துல நம்பணும், முதல்ல நம்பணும், அப்புறம் அனுபவபூர்வமா அனுபவிக்கணும். அவ்வளவுதானே உரிய இந்த போட்டோ எல்லாம் படித்து வச்சு நீ காட்டு மாதிரி டிஜிட்டல் கேமரால போட்டோ எடுத்து வச்சு யாராவது போட்டு அதெல்லாம் காமிச்சா தான் நம்புவோம்னா நீங்க நம்பவே வேண்டாம். அது அப்படியே பெரியவா என்ன அனுபவிச்சாலும் சொல்லி வச்சிருக்கா, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வைக்கல, உள்ளத உள்ளபடி சொன்னா. அந்த உள்ளதை அப்படியே நம்பினோம்னா நமக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். அவ்வளவுதான் பொட்டதுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞானத்தை கொண்டு பக்தியை நிரூபணம் பண்ண மட்டும் ஆசைப்பட்டுடாது. அப்படி இந்த பக்தியை ரொம்ப விஞ்ஞானத்தை விட கேவலமா நினைச்சிருக்கேன்னு அர்த்தம். விஞ்ஞானம் ஒண்ணுமே ரொம்ப ரொம்ப பாவம். அவளே பாருங்கோ எங்க விஞ்ஞானம் ஒரு எல்லையை அடைஞ்சிருக்கு நின்னு சொல்றாளா, அது வளரும் வளரும் வளரும்ன்றா. அப்ப இன்னுமே தெரியலையா அப்படின்னு வளரவே ஆரம்பிக்கல. சத்தியமா தெரிஞ்சுக்கணும், வளர்ந்துருக்கு நம்ம சொல்றோம், வளரவே ஆரம்பிக்கல, ஏதோ போராடிட்டு இருக்கு பாவம். அவ்வளவுதான், இதுக்கு மேல போகலாம், இதுக்கு மேல போகலாம், இதுக்கு மேல போகலாம், போராடிட்டு இருக்க உரிய பெரியதான ஒரு வளர்ச்சி ஒண்ணு அது அடைஞ்சிடதா காண கிடைக்கல. அவ்வளவு சிரேஷ்டமா அவனுக்கு அப்படி அனுகிரகமும் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹிரதயத்துக்குள்ள ஒரு தாபம், ஒரு தவிப்பு, நமக்கு ஒரு சத்குரு வேணும், ஆச்சரியமான ஒரு சதாச்சாரியம் வேணும். அதி விசேஷமா ஆனந்தமா நமக்கு வழிகாட்டும்படியா இருக்கணும். ஏன்னா உத்தமமான ஒரு சத்குரு இல்லாம இந்து சாம்ராஜ்யம்ன்றது ஒரு கனவு தான். நல்லா மனசுல வாங்கி வச்சிருந்தான், அவனை பொறுத்து நல்லா முடிவு பண்ணிட்டான். சத்குரு இல்லாம இந்து சாம்ராஜ்யம்ன்றது கனவு தான், அப்படியே இருக்கு, அது லட்சியமா மாறாது, அது அனுபவபூர்வமா நடக்காதுன்றத நன்னா உணர்ந்துட்டான் சத்ரபதி சிவாஜி. அவனுடைய அரண்மனையிலேயே நன்னா சாஸ்திரம் தெரிஞ்சவா, வேதம் படித்தவா எல்லாம் இருந்தா, அவனுடைய சபையிலே இருந்தா. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு பெருமையில இருக்கா, இல்லாட்டி வித்யா கர்வத்துல இருக்கா, குல கர்வத்துல இருக்கா, தன கர்வத்துல இருக்கா, விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா ஆத்மார்த்தமா இவனுடைய ஆத்மாவுக்கு திருப்தி தரும்படியா அதை சொல்லக்கூடிய தகுதி உடையவாளா இல்லை. எல்லாரும் இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ளே உனக்குள்ள ஒரு தேடல் இருக்கு, எனக்கு ஒரு சத்குரு அவசியம், எனக்கு சத்குரு இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. ஒரு சத்குரு இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கை பூரணத்துவம் அடையும்னு திடமான ஒரு தேடல் உள்ளுக்குள்ள தேடல் நிஜமாவே சத்புத்தியோட இருக்கான். யாராவது ஒருத்தர் பாகவதர்கள் தெரிஞ்சதுன்னா அவர்களும் அவளுக்கு சேவை பண்றவானா இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள தத்துவபோத அபிலாஷின்னு தத்துவத்தை தெரிஞ்சிருக்கிறதுல ஒரு ஆசை உடையவனா இருக்கான். ஏன்னா இந்து சாம்ராஜ்யத்தை நிரூபணம் பண்ணணும்னு அந்த இந்து தர்மத்துடைய ஆழத்தை இவன் அனுபவிக்கணும். அதனுடைய பலத்தை அவன் உணர்ந்துட்டான்னா போராட்டமும் நல்ல பலமா போராட முடியும். ஒரு விஷயம் ரொம்ப வசதி ரொம்ப மரியாதை உரியதுன்னு தெரிஞ்சாதான் போராடுறதுக்கு நமக்கு மனசு வரும். ஒண்ணு வேண்டாம் ஏதாவது ரோட்ல தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்பான். ஒரு ரூபா காயின் விழுது அப்படின்னா ஒரு ரூபா காயினும் தேடுவார். ஏதோ ஒரு தங்க மோதல்னு சொல்றது அத்தனை பேரும் உட்காந்து தேடிட்டு இருப்பான். ஏன்னா விலை அதிகமா இருக்கும்னு விலை அதிகமா இருக்கும்னு ஒரு ரூபாய் விட தங்க மோதல் விலை அதிகம் அத்தனை பேரும் போல. ஏன்னா அந்த வஸ்துவுடைய பலம் தெரியும் பொழுது அத்தனை பேரும் போராடுறதுக்கு தயாரா இருக்கும். ஒண்ணு வேண்டாம் தெருவில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டுமா ஓ நாய்க்குட்டியா போயிருக்கோம். ஒரு மனுஷன் அடிபட்டான் ஓ உடனே பாரு டாக்டர் பார்க்கலாம் அதை பார்க்கலாம் யாரு கூப்பிடுங்க எல்லாம் ஒரு விலை ஜாஸ்தி. இனிமே ஜீவன் தான் ஆனா இந்த சரீரத்துக்கு விலை ஜாஸ்தி. தெருவில் யாராவது ஒரு நாய் அடிச்சு கொண்டா அப்படின்னா அடிச்சு கொண்டா அச்சோ பாவம் பைத்திக்கு ஆகணும். அதே தெருவில் ஒரு மனுஷன் அடிச்சு கொண்டுட்டான்னா ஏங்கனும் கொலை பண்ணி கொலைச்சு அடி வைத்த கலக்கிறது. ஏன்னா இந்த சரீரத்தை விட இந்த சரீரத்துக்கு விலை அதிகம். அதனாலதான் போராட்டம் அதுக்குலாம் எல்லாமே இருக்கு. அது போல அவன் பாதுதான் இந்து தர்மத்துடைய ஆழம் தெரியாம சத்குருவுடைய கிருபை இல்லாம இந்து சாம்ராஜ்யங்க ஒண்ணு நான் நிர்மாணம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், ஏதோ தன் காலம் இருக்கிற வரைக்கும் ஓட்டலாமே ஒழிய இது நிரந்தரமா இருக்காதுன்னு ஒரு திடமான அபிப்பிராயம் அவனுக்கு நன்னா வந்துடுத்து. சத்புத்தி சாது சேரி சமுசித சரிதா தத்வோட அபிலாஷி. குருவை யாராவது ஒரு சத்குரு பிடிச்சிருந்து நேர்மையா கேட்கணும், அவர் சொல்றத அப்படியே நடந்துக்கணும். அப்படி நடந்துட்டோம்னா இந்து சாம்ராஜ்யம் நிச்சயமா ஸ்தாபிதம் பண்ண முடியும்னு உள்ளுக்குள்ள அப்படியே தேடிந்து கிடக்கிறான். உள்ள அப்படியே அக்னி மாதிரி கொழுந்திருத்தி எரியர். இந்த அக்னி அடங்கவே கூடாது, தேடல் அடங்கவே கூடாது. அது பாட்டுக்கு அப்படியே இன்னும் இன்னும் இந்த பக்தியுடைய ஆழத்துல போகிற வரைக்கும் அப்படியே கொண்டு அப்படியே இறங்கணும். அவ்வளவு சேஷ்டம் இந்த பக்தியுடைய தேகம் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கான். ஒரு சமயத்துல காற்றுல வேட்டையாட போறான், ரொம்ப தூரம் வேட்டையாடுறாலும் தேடுறான். எந்த பக்கம் தேடினாலும் பார்த்தா ஒரு மிருகம் காண கிடைக்க மாட்டேங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடாது காற்று ஒரு மிருகம் கூட இல்லையே. சாதாரணம் இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், அங்க ஓடும், இங்க ஓடும், எத்தனையோ மிருகங்கள் அங்கங்க ஓடிந்து கிடக்கும். ஆனா ஒரு மிருகம் கூட இல்லையே, என்ன ஆச்சு? மிருகங்கள் எல்லாம் காற்றை விட்டு எங்கேயாவது போயிடுதா அப்படின்னு யோசனை பண்றான். சாத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடி 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 பார்க்கிறோம், ஒரு மிருகமும் கண்ணில் அகப்படவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்து சரி அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். எங்கேயாவது தூரத்துல தான் மிருகங்கள் தென்படுறதா அப்படின்னு பாக்குறாங்க. வந்து பார்த்தா ஒரு இடத்துல எல்லா மிருகங்களும் கூடி உக்காந்து, அத்தனை மிருகங்களும் கூடி உக்காந்துருக்கு. ஆச்சரியமா இருக்கும். தூக்கி வாரி போடுறதுனா புலி சிங்கம் யானை முயல் குட்டி மான் காட்டுல எத்தனை விதமான மிருகங்கள் உண்டோ பட்சிகள் உண்டோ எல்லாம் ஒரு இடத்துல என்னமோ ஒரு மான ஆடு மாதிரி ஏனேன்னு உட்கார்ந்துட்டுகள். ஒரு சப்தம் இல்லை. புலி உரிம மாதேங்கிறது, சிங்கம் கர்ஜிக்க மாதேங்கிறது, யானை பிள்ளை மாதேங்கிறது, நல்லிய சென்ட்ரல் காற்று மட்டும் வீசிட்டு இருக்கு. இத்தனை ஜந்துக்களும் ஒரு இடத்துல பரஸ்பரம் துவேஷமே இருக்கிறதுகள் கூட ஏனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இது என்னடா அது அதிசயமா இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எங்கடா உட்காந்துருக்குன்னு பார்த்தா எல்லாம் சுத்தி உட்காந்துருக்கு. நடுவுல ஒரு இடத்துல ஒரு மகாத்மா உட்கார்ந்து இருக்க பெருமை ஒரு கோமலத்தை கட்டிட்டு அவர் பாட்டு கண்ணை மூடி சின்முத்திர வச்சிருந்துருக்கா. ஒரு வார்த்தை பேசல, உடம்பு ஆடல, வேணும்னு உட்காந்துருக்கா. தேஜோமயமா ஜெயிக்கிற இவனுக்கு அதிசயமா போயிடுது. இந்த மகாத்மாவுடைய பிரேம இத்தனை ஜந்துக்களை பிடிச்சு கட்டி போட்டு வச்சு அசந்து போயிட்டான் சிவாஜி மகாராஜா. அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. மிருகங்களையே கட்டி போட்டு இவ்வளவு தூரம் வச்சிருக்காருன்னா இவர் தப்பு. அவரை பார்த்த உடனே இவன் ஆத்மா பிரசன்னமா இருக்கு. என் குரு கிடைச்சிட்டார் தெரியும். ஆத்மா டக்குன்னு பிரசன்னமா இருக்கு. என் குரு, என்னுடைய குரு டக்குன்ற பிடிச்சிருக்கும் மனசுக்குள்ள. அப்படியே மனசுக்குள்ள அசாத்தியமான விசுவாசம். ஆ, இது என்னுடைய குரு அப்படின்னு நன்னா இருக்கு. வேத மர்க்கட நியாயம் மாதிரி குரங்கு மாதிரி பிடிச்சிருக்கான். நின்றுடே இருக்கான், நேரம் போயிட்டே இருக்கு. மிருகங்களை கலைஞ்சு போற மாதிரி தெரியல, இவரும் தியானத்தை விட்டு கலைஞ்சு எழுந்துக்கிற மாதிரியும் தெரியல. நின்றுண்டே இருக்கான், காத்து கடக்கறான். நேரம் ஆயிண்டே இருக்கு, சந்தியா காலம் ஆகிறது. இவனுக்கும் அவர் பக்கத்துல போய் சேரிக்கணும்னு ஆசை. அவர் திருவடியை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு மனசு கலந்து அடிச்சு கிடது. ஆனா இப்ப இவன் போனான்னா இவன் சத்திரியனாச்சு, ராஜனாச்சு, வேட்டையாடவனாச்சு. உடனே மிருகங்கள்லாம் மறந்து போயிடும், ஒவ்வொன்றும் நாலா திசைக்கா பறந்து போகும், ஒவ்வொன்றும் விதவிதமா அங்கங்க ஓடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அதனால நம்ம போக வேண்டாம், நம்ம அப்படி போனா மிருகங்கள் எல்லாம் அப்படி சக்தி ஏதாவது அட்டகாசம் பண்ணும், அதுல அந்த மகாத்மாவுடைய ஞானம் கலைஞ்சு போயிடும். அதனால அது வேண்டாம், நம்ம திரும்ப நாளைக்கு வருவோம். கலந்து வந்துட்டோம், ராத்திரி முழுக்க இதே சிந்தன். ராத்திரி படிக்கிற சொல்லும் போது கூட ராஜி உட்கார்ந்துட்டு இருந்தாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறார், தான் உண்டு தன் தியானம் உண்டுன்னு இருக்கார். ஆஹா, இவ்வளவு சிரேஷ்டமான ஒருத்தரை பார்த்துட்டேன், நாளைக்கு போய் பார்த்துட்டு அவரிடத்துல பேசணும், அவரிடத்திலிருந்து தத்துவ உபதேசத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஆச்சரியமா அதி விசேஷமா ஆசைப்பட்டுட்டான். ராத்திரி முழுக்க இதே தியானம், அவரை பார்க்கணும், அவரிடத்துல பேசணும், அவரிடத்துல கைங்கரியம் பண்ணணும். எத்தனை தூரம் இதே சிந்தனை கொண்டு கொண்டு வந்து வருத்தின் இருக்கான். எப்படாப்பா விடியும்னு காத்துன்றா அடுத்த நாளும் வேட்டை கிளம்பிட்டான். உடனே எல்லாரும் கேட்டா, ஏ ராஜன் நேதி தான் வேட்டைக்கு போனேன், இன்னைக்கும் போறேன்னு. உடனே ஒன்னும் சொல்லல, நேதி போன மிருகங்கள் ஒண்ணும் கிடைக்கல, அதனால இன்னைக்கு கிடைக்கிறதா போறேன். வர அடுத்தம் மாநேஜி இருக்கிற பாதை அவரங்க உட்காந்து ஒன்னும் சொல்லல, அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பாட்டு கிளம்பிட்டான். நேற்று மாதிரியே இன்னைக்கு காடு முழுக்க சுத்தவே இல்லை. நேற்று எந்த இடத்துல அவரை பார்த்தானா மிருகங்களை பார்த்து அந்த இடத்துக்கு நேரம் வந்துட்டான், காலங்காத்தால வந்துட்டான். பார்த்தா மிருகம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு, கல்வியோ போயிட்டு வந்ததுகளா, ஆகார சாத்ததா, ஒன்னும் தெரியல. இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கா, இவன் காடு நின்று இருக்கானவனும் பார்த்தான், மிருகங்களை உட்காந்துட்டு இருக்கு, நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அவன் கண்கள் ஆனந்த வாசம், ரெண்டு கால் ஜந்து ஓரத்துல இருக்கு, நாலு கால் ஜந்து பக்கத்துல இருக்கு, அதுகள்லாம் பாக்யசாலிகள். சத்தியம் சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா ரெண்டு கால் ஜந்துக்கு இருக்கிற மாதிரி அகம்பாவம், குள்ள நடித்தனம், ஏமாதுதனம், பகைமை, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் துவேஷம் பரஸ்பரம் இருக்குன்னா அது சரீரத்துடைய ஸ்வபாவம். பாம்புக்கு கீழ் பிள்ளை நடத்த ஒரு துவேஷம் இருக்கு, கீழ் பிள்ளைக்கு பாம்பு நடத்த ஒரு துவேஷம் இருக்குன்னா அது சிருஷ்டிகர்த்தாவுடைய ரகசியம். இது அடக்கிறதுக்காக அந்த சரீரத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் பரஸ்பரம் ஒரு துவேஷம்னு ஒன்று வச்சிருக்கான். நீ பெரியவன் இல்ல, ஒன்னு அடக்கிறதுக்கு இது இருக்கு, நீயும் பெரியவன் இல்ல, ஒன்னு அடக்கிறதுக்கு இது இருக்குன்னு பாம்புக்கும் கீரிக்கும் அந்த மாதிரி வச்சிருக்கும். ஆனா மனுஷனுக்கு பார்த்தோம்னா தேசத்தை நம்மளா கல்பிச்சுக்கணும், பல சந்தர்ப்பங்கள்ல தேசத்தை நம்மளா தெரிவிச்சுக்கணும், அது வர்றது கிடையாது. முக்கால் சந்தர்ப்பங்கள்ல தேசத்தை சர்வ ஜாகிரதையா நம்ம தான் புத்தி பாதுகாத்து வச்சுக்கிறோமே ஒழிய சுவாவமா ஒண்ணும் வர்றது கிடையாது. அத மிருகத்துக்கு அந்த சரீரத்துடைய சுவாவம் துவேஷம்ன்றது தானாவே பரஸ்பரம் வந்துடுறது. பூனைக்கு எலி ஆகிறது இல்லை, பூனையன் நாய்க்கு ஆகிறது இல்லைன்னா பிளான் பண்ணி வர்றது இல்லை, அவருடைய சரீரத்துடைய திட்டி அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு சிந்தனை பண்ண முடியாது. இதை கண்டா ஆகாது, அதை கண்டா பயம், எலியை கண்டா ஆகாது, இருக்கு நாயை கண்டா பயம், பூனை ஓடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லாம மனுஷனாருக்கு அப்படி கிடையாது. ஆனா நம்மளா கொஞ்ச நாள் பிடிக்கணும், கொஞ்ச நாள் பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு அப்புறம் பிடிக்கணும், தேவை இருந்தா பிடிக்கும், தேவை இல்லைன்னா பிடிக்கலன்னு. நமக்கு ஒரு பெருமைனா பிடிக்கும்னு, பெருமை இல்ல அவமானம்னா பிடிக்கலன்னு தள்ளி விட்டுருக்கு. இது மனுஷத்துவம். அப்படி இருந்தா மனுஷாளுக்கு அழகில் மிருகத்தோட கீழே போற பாருங்க, மிருகத்துக்கூட சரீரத்துடைய ஸ்திதியிலதான் துவேஷம். ஆனா அதை விட கீழே மனசுடைய அஸ்திவாரம் மனத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு துவேஷம் தள்ளணும்னா அதுல ஆராய்ச்சி பண்ணி ஒரு துவேஷத்தை வளர்த்துட்டு மிருகத்தை விட கீழே. சத்ரபதி சிவாஜி பார்த்துதான் எவ்வளவு ஆச்சரியம், பரஸ்பரம் அதனுடைய சுவாவமே துவேஷம், அந்த சுவாவமே மாத்துதாரு. இவர் ஒன்னும் அதை பார்த்து பேசுறதுல தகுதி கொடுக்கறதுல ஒன்னும் பண்றதா இருக்கும், அது கண்ண மொழி உட்காந்து இருக்கா, ஒன்னு ஓரத்தை உட்காந்துட்டான் பார்த்துட்டே இருக்கா. இவர் உட்காந்து இருக்கிறது மிருகங்கள் உட்காந்து இருக்கு, காக்காலும் சாயங்காலம் வரைக்கும் இவரு கண்ணை திறந்து பாக்குற மாதிரி தெரியல, மிருகங்களும் கிளம்புற மாதிரி தெரியல. அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுத்து, சரி பரவாயில்ல நாளைக்கு வரும். இந்த நிதானம் பலம் வேணும்னு அதம் பிரயத்தனம் வேணும், பிரயத்தனம் இல்லை என்ன வாழ்க்கையை சாதிக்க முடியாது. சத்குரு அடையணும்னா பிரயத்தனம் பண்ணிட்டுதான் இருக்கும், பிரயத்தனம் புருஷ பிரயத்தனம் ரொம்பவே அவசியம்தான். தெய்வ சங்கல்பம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியம்னா இந்த சத்குருவை தெய்வம் அவனுக்கு காட்டி கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பிரயத்தனம் இருக்கு அவன் பண்ணிட்டு இருந்தான். தெய்வம் காட்டி கொடுத்து பிரயத்தனப்படவே அப்படின்னா தோத்து போயிருப்பான் சத்ரபதி சிவாஜி. தெய்வம் சரியா இவனுடைய தாபத்துக்கு ஒரு சத்குரு இந்த காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கானா பெயர, மிருகங்கள்லாம் கூட அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா பெயர், அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கு. ஆனா இந்த சிவாஜி பிரயத்தனப்படுறான், நேத்தி போனோம், இன்னைக்கு வந்தான், இன்னைக்கும் போயிருக்கான், அடுத்த நாளும் வந்தான், எல்லாருக்கும் சொந்தம் என்ன அது டெய்லியும் ராஜா காட்டுக்கு போறானே அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கடைசியில சொல்றா அவன் சொன்னான் இந்த மாதிரி ஒரு உட்காந்துருக்கா வீணேன்னு உட்காந்துருக்கா முக்கிய வர மிருகங்கள்லாம் உட்காந்துருக்கு ஒரு நாளா அவரை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னான் உடனே மற்றவெல்லாம் சொன்னா ஏ ராஜன் உனக்கு உபதேசம் பண்றதுக்கு சபையில எத்தனை பேர் நாங்கள்லாம் இருக்கும் நீ போய் வெளியில உனக்கு மரியாதை கொடுக்காம ஓரத்துல ஒரு கோமணத்தை கட்டினு யாரோ ஒரு ஆண்டி உட்காந்துருக்கானா அந்த ஆண்டிக்காக நீ போய் நிச்சயம் நிச்சயம் காட்டுக்கு போறியா இதெல்லாம் கேட்கறதுக்கு நன்னா இல்ல ராஜன் இவாள பொறுத்தவரைக்கும் அவள் தத்துவம் நன்னா தெரியும் தத்துவத்தை வார்த்தைகளா தெரியறது வேற அனுபவிக்கிறது வேற அது அனுபவ பூர்வமா அனுபவிக்க வைக்கிறது வேற நிறைய விஷயங்கள் இவன் எல்லாத்தையும் கேட்டா ஒன்னும் சொல்ல நாலு நாள் அச்சு அஞ்சு நாள் அச்சு ஆறு நாள் ஆயாச்சு இப்படி நாள் பண்ணிட்டு இருக்கு ஒரு சிட்டியில ஆச்சரியமா வந்தா அதி விசேஷமா ஒரு நாள் மிருகங்கள் எல்லாம் இல்ல உட்கார்ந்து இருந்தா அற்புதமா போனான் அழகா அவரை சேமிச்சுட்டான் இப்படியே பார்த்தார் அவர் அப்படியே கண்டுகாம இருந்தார் சத்ரவைசராஜு கையை கூப்பிட்டான் இந்த மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணணும் தத்துவத்தை சொல்லி கொடுக்கணும் உங்க வந்தாலும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஆச்சரியமா தபசு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் நான் உங்க சத்குருவா ஏத்துட்டேன்னு சொல்லல நீங்க எந்த சிஷ்யனா அந்த வித்தியாசம் உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் குருவா ஏத்துட்டேன் அது வேற நீங்க எனக்கு சிஷ்யனா அங்கீகரிக்கணும் வேற ஃப்ரெண்டு மாதிரி இல்லை சகாபாவம் உண்டு சந்தேகம் இல்லை ஆனாலும் சத்குருடைய பாவம் வேறதான் சத்குரு நம்மளை சிஷ்யாளால் ஏற்றுந்தாதான் ஒரு நம்ம வாழ குருவா ஏற்றினாலும் குரு இல்லை அவன் நம்மளை சிஷ்யால அங்கீகரிக்கணும் அவர் சொன்னார் அப்பா நீ நாட்டில் இருக்கிற ராஜன் நான் காத்து இருக்கிற ஆண்டி உனக்கு எனக்கும் ஒத்து விடாது நாட்டில் வந்து தலையிலேயே எத்தனை பேர் இருப்பா தத்துவத்தை தெரிஞ்சவாள்லாம் இருப்பா அவள் இடத்துல இருடா வேலை அப்படின்னு போலாம விட்டார் இவன் அப்படியே எல்லாம் கேட்டு பார்த்தான் ஒன்றும் பதில் சொல்ற மாதிரி இல்லை சாயங்காலம் மாதிரி கலந்து பேசான் இப்படி வந்துட்டே இருந்தான் ஒரு சிட்டியில ஆச்சரியமா பார்த்தா பரீட்சை பண்ணி பார்க்கிறார் பிராப்த பரீட்சாம் அவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணி பார்க்கிறதுன்னா இன்னைக்கு ஒரு உபதேசம் வாங்கிட்டோம் அப்பா அவரு உபதேசம் வாங்கிட்டேன் அன்னைக்கு புல் வேகத்தை சொல்லிட்டு இருப்பான் மாமத்தம் கிரகம் ரெண்டு நாளைக்கு கேட்டி ஆறாயிரம் சொன்னோன்னு உப்பு பண்ணிட்டோமோ வேற குருவை ஒழுங்கா பார்த்துருக்கலாமோ கொயின்சிடென்ஸ் அப்படின்னு எதிர்ச்சியான விஷயம் கூட கான்ஃபிடென்ஸா இருக்கும் ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டோம் போல இருக்கு ஆனா திரும்ப கிருஷ்ணனாரு திரும்ப அதனால வேற சத்குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எல்லாம் பண்ணாம தோத்து போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சத்ரபதி சிவாஜி பிரயத்தனப்பட்டான் இவரும் பரீட்சை பண்ணி பார்த்தா நன்னா பரீட்சையில தேடிட்டான் பய என்ன ஆனாலும் இவரே தள்ளி விட்டாலும் அவரை விட்டு போக மாட்டான்ற ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டான்னு நல்லா ஆச்சரியமா அவருக்கு அற்புதமா தெரிஞ்சு போயிடுத்து அத்தனை விசேஷமா உடனே சொன்னார் திருடா பயர போய் அழகா குளிச்சுட்டு வாங்கினு காட்டிலேயே இங்கே போனா குளிச்சான் வந்தான் அழகா தலையில கை வச்சால் ஆச்சரியமா காதல அவனுக்கு அவ்வளவு அழகா பாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டான் ஆச்சரியமா கேட்கின்றான் கையை கூப்பிட்டான் கண்கள் ஆனந்த பாஷ்பம் அவ்வளவு அழகா தன் தலையில கட்டிடத்தை கழுவினான் பக்கத்துல படங்கள் எல்லாம் பறிச்சான் புத்தம் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் உடத்த வச்சான் அவர் குரு முன்னாடி வச்சிருந்தான் இது எல்லாத்தையும் உன்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணியிருச்சு அதாவது என்னுடைய ராஜ்யபாரம் முதற்கொண்டு ஆத்மா முதற்கொண்டு இந்திரியங்கள்லேருந்து ஜீவிதத்திலேருந்து சர்வத்தையும் உங்க சரணாரங்கத்தை ஒப்படைச்சுட்டேன் இன்னிலேருந்து நீங்க கொடுத்த மந்திரத்தை மட்டும் இந்த வீட்டுண்டு இந்த காட்டுல ஒற்றாளர்கள் உட்காந்துட்டேன் சமர்த்த ராமதாசர் ஆண்டி ஒரு ராஜா பெரிய ராஜன் அத்தனை பேரும் கைகட்டி வாய்ப்பு நிற்கிறான் ஆனா அந்த ஆண்டி முன்னாடி ஒரு ராஜன் தன் கீழத்தை எடுத்து காய்ச்சி வச்சிருக்கான் ஏன்னா பலம் சத்குருடைய பலம் என்ன தன் கீழத்தை பார்த்து மயங்கள் இவரத்துல இருக்க ராஜ்ய பாரம்ன்ற ஒரு பொறுப்பை பார்த்து ஆஹா அசந்து போன பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு பெரியாரு முடிவு பண்ணிடணும் எதோ பெரிய கட்டம் பெரிய போஸ்ட் இருக்கான்னா பொறுப்பு ஜாஸ்தின்னு அர்த்தம் அவ பெரிய போஸ்ட் இருக்கிறதுனால பெரிய ஆளு அர்த்தம் இருக்கு தப்பா புரியுது பல விஷயங்கள் அவ பெரிய போஸ்ட் இருக்கான நிறைய பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம் வருது அந்த பொறுப்பு அவ பண்றான்னா அவளுக்கு மரியாதை இருக்கு அவ போஸ்டினால அவளுக்கு மரியாதை இல்லை அந்த போஸ்ட் அவ ஒழுங்கா உடம்புக்கு உபயோகம் இன்னொரு சிட்டியா இருக்காள் சிட்டி ஒழுங்கா பண்றாளா அதுதான் மரியாதை பொறுப்பு இவனுடைய பொறுப்பை தான் பார்த்தாலே ஒழிய பதவியை பார்க்கிற பல பேர் பதவியை பார்க்கிறோம் பொறுப்பை பார்க்கறது இல்லை சத்குரு பொறுப்பை பார்க்கிற பதவியை பார்க்கறது இல்லை சாதாரண லௌகீகமான குணங்களுக்கும் சத்குருவுடைய பார்வைக்கும் விசேஷம் இதுதான், வித்தியாசம் இதுதான். ஒரே விஷயம்தான், பதவி இருக்கிறவாதான். நம்ம பார்க்கிற பார்வை வேறு, அவ பார்க்கிற பார்வை வேறு. ஒரே குழந்தைதான், நம்ம பார்க்கிற பார்வை வேறு, அவ பார்க்கிற பார்வை வேறு. அதே போல நம்மாவது குழந்தை, நமக்கு பிடித்த குழந்தை கருப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு, நம்ம இடத்துல கொஞ்சம் நம்ம இடத்துல பேசுறது. நம்மளே ஒரு 20 குழந்தைகளுக்கு பேசுறோம் பழகணும் அப்படின்னா, அந்த 5 குழந்தை நல்லா பேசும், 5 குழந்தை ஓரளவுக்கு பழகும், 10 குழந்தை நம்ம கிட்ட விருப்பா இருக்கும், அந்த குழந்தை அவ்வளவு பஞ்சமாகும். அந்த எந்த குழந்தை நம்ம பார்த்த உடனே சாவறதோ அந்த குழந்தை போய் ஓடி ஓடி போய் இருப்போம். ஏன்னா அதுக்கு நம்ம பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதானோ, நமக்கு ஒரு பெருமை கிடைக்கிறதானோ, அந்த அசிவாரத்தை நம்ம குழந்தைகளுக்கு 10 குழந்தை எடுத்து வந்து பிடிக்காத எல்லா குழந்தைகளையும் தெரிஞ்ச வாழ்க்கை வந்து விட்டுட்டோம்னா சதவீதமும் கிளீனா தோலை உடிச்சு காட்டுறோம். எல்லாருமே பிரியமெல்லாம் சொல்லுவாங்க, தோலை உடிச்சு அழகாக தாழை போட்டுவோம் இல்லை, என்ன இருக்கான். ஆனா சத்குரு எந்த குழந்தைய பார்த்தாலும் அந்த குழந்தைய ஆத்மாவா பார்த்து, அதனுடைய சரீரத்துடைய திதியை பார்த்து, அது நல்ல கதை அடையணும்னு பிரயத்தனத்துல ஒரு பாரு. அவன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கெடுக்கிறாள், இது ஒழுங்கா வரணுமே ஒரு பயம். மற்றவாள்லாம் கொஞ்சம்னா அவ கொஞ்சம் மோனம் அதிகமாக கொஞ்சம். ஒரு குழந்தைய கொஞ்சம் நம்ம என்ன பயம் இருக்குன்னா, நம்ம அவளோட நிறைய கொஞ்சம்னா, அவளோட நிறைய சாக்லேட் கொடுத்தோம்னா, அவளோட நம்ம போக வர அந்த குழந்தைகளுக்கு விளையாடுன்னா, நம்ம இடத்துல நல்ல பிரீத்தியோட இருக்கோம் பிரயோஜனம் பண்ணும். அப்துல் அப்படி கிடையாது, அந்த குழந்தைக்காகவே பழகிறான், நம்ம நமக்காக பழகும் நிறைய வித்தியாசங்கள். அதனால அவனுடைய பொறுப்பை பார்த்தா, பதவியை பார்க்கல, அழகா உபதேசம் பண்ணிட்டா, எல்லாத்தையும் கழுத்து வச்சுதான் உட்கார்ந்துருக்கான். வெறும்னா சாதாரணமா உட்கார்ந்துருக்கான். உடனே சமஸ்தான காலத்தை பிரித்தார். அதுல என்னது இது கலந்து நேரம் ஆயிடுச்சு, சஞ்சார காலம் ஆயிடுச்சு, ஆட்டு கலந்துருக்கார். அவன் பிரித்து எங்க போக சொல்றாரு, எல்லாத்தையும் உங்ககிட்ட முடிஞ்சிருச்சு. இனிமேல் ராஜாங்கம்லாம் கிடையாது, சத்ரபதி சிவாஜியெல்லாம் கிடையாது, அடியன் தாசானுதாசன், ராமதாசனுடைய தாசன், ராமதாசானுதாசன் அந்த உட்காந்துட்டான். உடனே சொன்ன ராமதாசானுதாசன் தானே, ஆமா அப்ப நாம சொல்றபடிதான் கேட்கணும் அப்படின்ட்டார். நிறைய நாம ஜபம் பண்ணணும், அதுக்குதான் உட்காந்துருக்கேன். நான் உன்னை என்ன மாதிரி உட்காந்து நாம ஜபம் பண்ணணும்னு சொல்லலையே, எனக்கு அதுதான் வரும், உனக்கு அது வரும், அதனால அது நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அது வரும் முடியும். அந்த வைராக்கியம் வந்து அப்படியே ஒப்படைச்சு கெட்டமானத நீங்களை மனத்து காட்டுகள் எல்லாத்தையும் விட்டான். அம்மா அப்பா ராஜ்யம் இந்து தர்மம் எல்லாத்தையும் விட்டான். ஒத்துட்டு குரு இடத்தை உட்காந்து அவருக்கு நிச்சயம் கைங்கரியம் பண்றது, அவரோட உட்காந்து நாமகிரம் பண்றது, அவருக்கு நிச்சயம் பலந்தெடுத்து கொடுக்கறது, அவருக்கு என்ன ஜலம் எடுத்து கொடுக்கறது, அவர் படித்திருந்தாலும் திருவிடிகளை காவல்களை பிடிச்சி வர இவ்வளவுதான் தன் வாழ்க்கையை முடிவு பண்ணி வச்சிருந்தான். சுஷ்ரூஷுக்கு கெட்டமானத அவ்வளவு ஆச்சரியமா இருந்துட்டான், அவ்வளவு விசேஷமா. அதனால உட்காந்து உடனே அவர் சொல்லிட்டார், நீ ராஜ்ய பாரத்தை நடத்தின்ற நாம ஜபம் பண்ணணும், நீ அந்த திதியா இருந்தா தான் நல்லது. அவன் திருச்சான், நான் எப்படி ராஜ்யபாரம் பண்ண முடியும், என்னிடத்துல ராஜ்யமே இல்லையே, என்கிட்ட ஏதாவது ராஜ்யம் இருந்தா தானே நான் ராஜ்யபாரம் பண்ண முடியும், நானே இப்ப ஆண்டி, இந்த ஆண்டி இப்ப எந்த ராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்றதுன்னு, அதாவது வெறும் வார்த்தையா கொடுக்கல, வெறும காரியமா செயலா இல்லை, ஆத்மார்த்தமா அப்படியே ஒப்படைச்சு. ஆனா குரு கீதாவ சொல்லும் போது பூரணமா அது வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னுதான் சிவபெருமான் பாரதி தேவியிடத்தை ஆச்சரியமா சொல்றார். அந்த மாதிரி பூரணமா ஒப்படைச்சதுனால என்னிடத்துல ராஜ்யம்லாம் ஒண்ணும் இல்லையே, எந்த ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ண வேண்டியதான கடமை எனக்கு ஒண்ணு இப்ப கிடையாது. எந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண சொல் குதர்க்கமா கேட்கல, சிந்தனா பேசல, தன்னுடைய ஸ்திதியை ஆத்மார்த்தமா அப்படியே சமுச்சிட்டு சொல்லிட்டா, நேர்மையா அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்தா நேர்மையோட அப்படியே சொல்லிட்டான். உடனே அவர் சிரிச்சார், வாஸ்தவம் தந்த உங்ககிட்ட ராஜ்யம் இல்லை, ஆனா என்னோட ராஜ்யம் இருக்கணும், அவர் இருக்க என்னோட ராஜ்யம் இருக்கணும் உண்மையா சொல்றார். ஏன்னா அவனுடைய சிதியை பார்த்துட்டார், அவன் தனக்கு பூரணமா தந்துட்டான் தெரிஞ்ச பிறகு என்னோட ராஜ்யம் அது வரைக்கும் சொல்லல, அது வரைக்கும் அந்த ராஜ்யம் சொல்ல, அவன் எங்களுக்கு ராஜ்யம் இல்லை, நானே ஆண்டின்னு சொன்ன உடனே இவர் சொன்ன ராஷ்டிரம் தான்டா, உனக்கு ராஜ்யம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, இப்பதான் எனக்கு ஒரு பக்தன் கொடுத்துருக்கான், நீ கொடுத்துட்டேன்னு சொல்ல. இந்த ஆச்சரியம் இந்த வார்த்தைகள்ல ஒரு நளினம், நீ கொடுத்துருக்கேன்னா ரகமா ஒப்புமா உங்களுக்கு, அதனால எனக்கு ஒரு பக்தன் கொடுத்துருக்கான், அந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ண வேண்டியதான ஒரு பாரம் எனக்கு இருக்கு, நான் காட்டுல உட்கார்ந்து இருக்கேன், அதனால என்னால முடியாது, நீ ஒண்ணு பண்ணு அந்த ராஜ்யத்தை நீ ஒழுங்கா பாரமா ஏற்றி நடத்து, இந்த பரதம் பண்ணிட்டு அந்த மாதிரி நீ பண்ணுங்க. பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான், ஆனா சத்தியத்தில் இல்லாம இது ராமனுடைய ராஜ்யம், இது ராமனுடைய சொத்து. அதுக்கு நான் ஒரு கேரக்டர் கௌராபதம் எழுதி கொடுத்துருக்கேன் பகவான், பார்க்கறதே ஒப்படைச்சிடணும். அவ்வளவுதான் தேவி இந்த கேரக்டர் மாதிரி தான் இங்கே தேவி எல்லாம் கொண்டு குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் அஞ்சு மணி அத்தனை வாங்கிக்கிற மாதிரி பகவான் 14 வருஷம் தன்னுடைய ராஜ்யன்ற ஒரு குழந்தைய பரதனுக்கு ஒப்படைச்சிருந்தான். 14 வருஷம் கழிச்சு வந்து கேட்பாங்க வயல கொடுத்துடணும் சரிங்களா. அந்த மாதிரி சமத்துவாங்க டாக்டர் சிவாஜி பார்த்து சொல்லிட்டார், வயல என்னுடைய ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தை நீ பரிபாலனை பண்ணணும் சரியா. உடனே கிழித்து விட்டான் என்ன பேச முடியும். இப்ப குரு கைங்கரியமா இருக்கு, முன்னாடி பாரமா இருந்தது பொறுப்பா இருந்தது, இப்ப கைங்கரியமா இருக்கு என்ன ஆச்சரிய பாருங்க. அதேதான் இப்படியே ராஜ்ய பரிபாலனன்றது மாத்தம் இல்லை, ஆனா முன்னாடி பாரம் பொறுப்பு, இப்ப கைங்கரியம். இதுதான் குரு. எது நமக்கு பாரமோ, எது நமக்கு பொறுப்போ, எது நமக்கு கஷ்டமோ, எது பிராரப்தமோ, அத கைங்கரியம்னு மாத்தி கொடுக்கணும். நம்மள மாத்திர நம்மளுடையதான சிட்டிய மாத்திர புத்திய மட்டும் கைங்கரியம்னு மாத்திரம். அதுதான் ஆச்சரியம். இவர் ராஜத்தை பிடிங்கிறா, இவர் எனக்கு ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு சொல்லல, அவன் கொடுத்தா வாங்கிட்டா வாங்கின்ற உடனே இந்த கைங்கரியமா வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. இந்த கைங்கரியம் பண்ணடா பேர உடனே சத்ரபதி சிவாஜின்னு பார்த்தான். திருச்சுட்டா சரி, உங்களுக்கு அந்த மாதிரி நான் கைங்கரியம் பண்ணணும்னா ஆஜ்யா அப்படியே அரியன் தாசானுதாசன் ஆச்சரியமா இப்ப சுஷ்ணுஷு அப்பல அழகா இப்ப திரும்பியும் ராஜ்ய பரிபாலனும் ஒரு கைங்கரியம் பண்ண தயாராயிருக்கேன். அதே சமயத்தை தான் ராஜன் அகம்பம் இல்லை, இருந்தாலும் ஓரத்தை இருந்தாலும் எனக்கு அபிப்பிராயம் இருந்தது. இப்ப தான் ராஜன் இல்ல, அவர் தான் ராஜா, அவருக்கே தான் நான் இருக்கேன்னு சொல்லி அவ்வளவு அழகா தெக்கமானக அகம்பாவத்தையும் வச்சிருந்தான். சுஷ்ரூஷு தெக்கமானக பிரணிபதன பழகோட கை கட்டிருந்து சரி என்னென்ன சமயத்தை என்ன நடக்கிறதுன்னு வந்து சொல்லிடுவேன், நீங்க தான் வருவாங்க. நீ என்ன சொல்லலோ அந்த மாதிரி ராஜ்யம் நடக்கும். அந்த மழை ஜாஸ்தியா இருந்தாலும் வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும் எவ்வளவு வரி வந்திருக்கு, எத்தனை வரி எப்படி செலவு பண்ணும் எல்லாம் நீங்க தான் சொல்லலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்க ராஜ்யத்துக்கு கிளம்பட்டுமா அதுக்கு உங்க ராஜ்யத்துக்கு கிளம்புறீங்கன்னா இப்ப நான் நாட்டு கிளம்புறேன் என் ராஜ்யத்துக்கு வந்து உங்க ராஜ்யத்துக்கு கிளம்பலாமா எப்ப கிளம்பட்டும் அதுதான் 11 வருஷம் நான் கிளம்புறா வேற ஆச்சரியமா அற்புதமா கிளம்புறா அப்பப்ப வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் சொல்லிட்டார் வேண்டாம் சரிபட்டு வராது, இங்கேயே நான் இங்கேயே இருக்கேன். அப்பதான் அவர் எந்த நேரம் வருமோ அந்த நேரத்தை நிச்சயமா நானே அரண்மனைக்கு ஒரு நாள் வரேன். நிச்சயமா அரண்மனைக்கு வருவேன், கவலை வேண்டாம். ஆனா என்ன சமயத்துல அவசியமோ அந்த சமயத்தை நிச்சயமா நான் வருவேன், ஒரு நாள் கவலையெல்லாம் வேண்டாம்னு இருந்தாலும் அப்பப்ப வந்து பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் நிறைய பேர் இந்த சமத்திரமதாசன கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அதனால ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சவரே அதை பார்த்தா நிகழாது, தனிமை இல்லாம குறைகிறது, ஏகாந்தம் இல்லாம குறைகிறது, பகவத்யானம் மன்றத்துக்கு நேரம் சத்தமாகங்கிறது. அதனால கொஞ்சம் இன்னும் காட்டுக்குள்ள பழகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவாவாடு சதாவாளுடைய காரியங்கள் சாதாரணமாக மொண்டேஷனும் உட்கார்ந்து சமம் பார்க்கணும். ஆனால் குருவுக்கு லோகக்ஷேமாஷ்டம்னு ஒரு காரியம் இருக்கு. சமர்த்த ராமதாசர் ஒரு ராஜனை தயார் பண்ணிட்டார், அந்த ராஜனுக்கும் கைங்கறி ரூபமா ராஜ்யத்தை கொடுத்துட்டார். ஆனா அவனுக்கு அந்த பக்தி அந்த தியானம் விரோதம் நடக்கிறது ஜெயிக்கக்கூடியதான வீரம் எல்லாத்தையும் இவர் இந்த தியானம் பண்ணாலும் அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு பரிபாலனம் பண்ணா 1000 வேலை ஒரு வேலை 2 வேலை கிடையாது. அவன் எல்லாத்தையும் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி அவ்வளவு தூரம் யோசனை பண்ண வேண்டி இருக்கும். ஒரு பக்கம் விரோதிகள் வருவா, இன்னொரு பக்கம் பார்த்தா மழை கொத்து அடி மழை இல்லாம இருக்கும், இன்னொரு பக்கம் நாட்டை யாராவது இருக்கிறவா ஏதாவது ஏராளம் பண்ணுவா, இல்ல அடி நிறைய உண்டு. ஆட்சிய பரிபாலனம்னா கோடி கோடி உண்டு, அத்தனையும் பார்க்காம. அதனால அவனுக்காக உட்கார்ந்து இவர் தியானம் பண்ணார். ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ண நம்ம அப்படின்னா தியான பலம் அவசியம், தியான பலமும் அவசியம், சத்திரிய தோல் பலமும் அவசியம். தோல் பலம் என்கிட்ட இருக்கு, தியான பலம் பண்றதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. உட்காந்து தியானம் பண்ண அவனால முடியாது. அர்த்தராத்திரி கூட யாராவது ஒப்பன் வருவான், ஏதான விஷயத்தை சொல்லுவான். நினைச்சு ராஜ வாழ்க்கை சுக்கம்னு இருந்து பார்த்தேன்னா பைத்தியம் பிடிச்சு விடும் போதுங்க. அப்பா ஏதோ ஏதோ 2-3 பேரை வச்சுட்டு 1 ரூம் கிச்சன் 2 ரூம் கிச்சன் வாழ்க்கை சுக்கம்னு தோணிக்கிட்டு ராஜாங்கத்தை கொண்டு அரண்மனையில் உட்கார வச்சுட்டு அர்த்தராத்திரி சில ஒற்றர்கள் அர்த்தராத்திரி ஒருமைக்குதான் வருவான். அவன் ஒற்றர்கள்னு அடுத்த வாழ்க்கை தெரியாது. அந்த ராஜ்யத்திலேருந்து ராஜா அழகா பார்த்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ராஜ்யத்தா கொண்டு அவனை வச்சு அவங்க ராஜ்யத்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தாண்டி அர்த்தசாஸ்திரத்தை காண கிடைக்கிறது. ராஜ்ய பரிபாலனம்னா என்னென்ன பண்ணணும், எங்கெங்க கொண்டு ஆளுகளை நிர்மாணம் பண்ணணும், அதாவது அவன் சந்தேகத்தை சேர்ந்தவன்னே சந்தேகத்துக்கு ஆளுக்கே தெரியாதவரை வச்சிருக்கு. சும்மா இல்ல, ஏதோ சும்மா இப்பதான் ராஜ்ய பரிபாலனம்னா எங்கிட்ட பண்றா, ஏதோ பண்ணிட்டு இருக்க அவ்வளவுதான், சும்மா காலத்தை ஓடிட்டு கிடக்க அவன் நிர்ணயிச்சு. ஒரு ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது பெரிய காரியம். அதனாலதான் அவளுக்கு ஒரு அரண்மனை அன்பு தூண்டிட்டா மனுஷன்னா அவன் நிச்சயம் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கவே முடியாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம். அதுவே விட்டு விட்டு தான் எந்த நேரம் இருக்குது அப்படிதான் தூங்கணும். 1000 தடவை நகர்வலம் போன விதவிதமான மாறு வேஷம் போடணும். ஒவ்வொருத்தரையும் விதவிதமா பழகணும். ஒவ்வொருத்தரையும் விதவிதமா விஷயங்களை விசாரிக்கணும். ஒரு ஒருத்தனை வச்சிருப்பான் அவன் சொல்ற விஷயத்த அதே நம்மவாட்டா. ஒரு 10 ஒருத்தன் விதவிதமா வச்சிருப்பான் அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டும் 10 பேர் சொல்றதுக்கு. ஏன்னா ஒரே விஷயமே 10 பேர் சொல்லும் போது விதவிதமா வரும். அந்த 10 பேர் சொல்றதையும் கேட்டு அதுல எது சேஷ்டம்னு பார்த்து எடுத்துட்டு அதுக்கேற்ற சத்தியத்தை தெரிஞ்சுட்டு அவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். அவ்வளவுதான் காண கிடைக்கிறது. அவர் விசேஷமா பீஷ்மர் தர்மங்களை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது நரி சிங்கம் புலி இதெல்லாம் வச்சுட்டு மந்திரியா வச்சுட்டு அதெல்லாம் என்னென்ன பண்றதுன்னு சிங்கங்கள் நரிகள் அதெல்லாம் வச்சுட்டு அது ஒரு மந்திரியா இருந்துட்டு அவளால விஷயத்தை சொல்ல ஒரு சிங்கம் சந்தேகம் நிறைய இருக்கு மகாபாரத குட்டிகளுக்கு. அது சந்தேகம் இல்ல இனிமேல் எந்த பிடிபட்டு வராது நான் கிளம்புறேன் அவன் எந்த சந்தேகம் வந்துருதுன்னு கிளம்பி அறிய உண்டு. பஞ்சதந்திர கதைகள்லாம் சும்மா ஏதோ விளையாட்ட படிச்சுட்டு இருக்கோம். முட்டாளா இருக்கிறதான ராஜகுமாரர்களை நிஜமாவே ராஜகுமாரர்களை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ண ஒரு பிராமணனுடைய பிரயத்தனம் பஞ்சதந்திர கதைகள் விளையாட்டு கதைகள். நீங்க பஞ்சதந்திர கதை அறி ஜாலியா இருக்கு நன்றாக படிச்சுட்டு இருக்க. நிஜமாவே 4 ராஜகுமாரர்கள் முட்டாளா இருந்தான். அந்த முட்டாள் ராஜகுமாரர்களை ராஜகுமாரன்ற ஒரு சிதியை கொண்டு வர்றதுக்கு ஒரு பிராமணன் அவர்களுக்கு புரியும்படியா விதவிதமா இந்த மாதிரி சிங்கம் புலி நரிகதையை சொல்லி அவர்களுடைய புத்தியை மேல கொண்டு வந்தான். நம்முடைய தர்மம் எப்படியா அவனுக்கு அவர்களை சரி பண்ண யாராலுமே முடியும். அந்த சமயத்துல ஒரே ஒருத்தம் பிரயத்தனப்பட்டு அவளுக்காக விதவிதமான விஷயங்களை சொல்லி கொடுத்து விதவிதமான காரியங்களை பண்ணி விதவிதமான கதைகளை சொல்லி 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 அவா புத்தியிலையும் ராஜ்ய பரிபாலனம்ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றினான். அப்புறம் சேர்த்த பஞ்சதந்திர கதைகள்லாம் இதெல்லாம் கதைகளா விளையாடுறோமா ஏதோ பேசிட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் கேட்டு இருக்கோம் ஜாலியா குழந்தைங்க பஞ்சதந்திர கதைகள் நல்லா இருக்கும். ஒரு பிராமணனுடைய உண்மையான ராஜ்யம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பிராமணன் பட்ட பிரயத்தம் பண்ணுகின்ற கதைகள் பல விஷயங்களுடைய அத்திவாரங்கள் தெரியாமலேயே காலத்தில் ஒன்பது தேசங்கள் நிறைய காண கிடைக்கிறது. அந்த மாதிரி இவ்வளவு காரியங்கள் பண்றதுனால ஒரு ராஜனால உட்கார்ந்து தியானம் பண்ண முடிய எல்லாரும் என்ன ராமனான்னு ஸ்வயம் பகவானான்னு ஸ்வயம் பகவான் ராமனே ஒற்றன் அனுப்பிதான் மன்னானுக்கு சொன்னாலும் கேட்கறதா காண கிடைக்கிற விஷயம் ராமாயணத்துல ஸ்வயம் பகவான் ஆத்மானம் மனுஷ மண்ணின் வந்ததுனால அவன் கூட ஒரு ஒற்றன் வந்து ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கு. என்ன விஷயம்னா சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லணும்னு சொல்ல ஒரு ஒற்றன் சொல்லிதான் மன்னானுடைய விஷயம் ராமனுக்கு தெரிஞ்சதாக ஸ்ரீமத் ராமாயணத்தை காண கிடைக்கிறது. சேதாயுகத்துல ராமச்சந்திரமூர்த்திக்கு எந்த கதைக்கும் கலியுகத்துல அப்படிங்கிறது தியானம் பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இவர் உட்கார்ந்து தியானம் பண்றார் ஆச்சரியமா. அதுக்காகவே அழகா ஒரு நாள் சொல்லாம சொல்லாம தான் அழகா கிளம்பி போயிடுறார். சிவாஜி மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தேடி 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 பார்க்கிறான் எங்கேயுமே காண கிடைக்க மாட்டேங்கிறானா. ஒரு நம்பிக்கை எங்க இருந்தாலும் சத்குருவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லைன்னாலும் கூட நம்மளைய பார்க்கவே இல்லைன்னா கூட முகத்தை நம்மளத்த திருப்பி வச்சிருந்தா கூட கிருப்ப ஒண்ணும் மாறும் எல்லாம் மாறச்சு. யாருக்கு இன்னத்தை சொல்றதுன்னு திருக்கோசி நம்பி ராமானுஜரை பார்க்காம எழுந்து போனார். அதுக்காக கிருப பண்ணாம இருக்காருன்னு அர்த்தம். அம்மா அப்பா குழந்தைகிட்ட கோசிக்கிறா அப்படின்னாலும் அன்னைக்கு சாப்பாடு போட மாட்டா அன்னைக்கு ராத்திரி அது விஷம் வச்சு சொல்ல போனோம் அர்த்தம் இல்லை சரியா. அதான் சொல்ல மாட்டாரு அப்பயாசம் மண்ணி இருக்கு திருடி கொடுத்துன்னா 4 அடி அடிப்பா வெட்டி போடா தேவையா கொண்டு போடுவோம் பயல இரு சூடு நல்லா கரண்டி படிக்கப்படி காசு இழுப்பா இத்தனையும் பண்ணாலும் அது செத்து போகணும் அழிச்சு போகணும் வெட்டி போகணும் வராது வராது. கோபத்தையே தாடினாலும் அது நன்னா இருக்கணும்னு ஒரு கோபமே ஒழிய அதை அழிச்சு போகணும்னு ஒரு கோபம் கிடையாது. அத்தனை தூரம் ஆச்சரியம் சத்குருவுடைய சபா விசேஷமா அதி அற்புதமான ஆச்சரியமானது. அதனால அவர் சொல்லாம அழகா போயிட்டாரான் அவன் சத்ரபதி சிவாஜி திடமா நம்பினான் இல்ல என் சத்குருநாதனுக்கு தெரியும் எந்த சமயத்துல எனக்கு எல்லாம் புரிய வைக்கிறமோ அந்த சமயத்துக்கு தான் பண்ணுவார் வருவார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணிட்டே இருக்கான். முதல் நாள் அவரை பார்த்தது அவர் சொன்ன விஷயங்கள் அவருக்கு சொன்ன உபதேசங்கள் இதே ஸ்மரணை. அதுக்கு மேல 5 நாள் ஆயிருக்கு 10 நாள் ஆயிருக்கு அந்த கணக்கு பண்ண நசிங்கி ஆயிட்டேன். எனக்கு 10 வருஷம் பழக்கம் இருக்கு 30 வருஷம் ஆயிருக்கு 5 வருஷம் ஆயிருக்கு 3 வருஷமா தெரியும் 8 வருஷமா தெரியும் இல்ல. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நீ தான சத்குரு பார்த்தேன் உபதேசம் ஆனந்திருக்க இன்னைக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் முதல் நாள் பார்த்த அந்த சத்குருவுடைய ஸ்மரணத்தையே என்னை கடத்தில் இறக்கும். முதல் நாள் எந்த பிச்ச லட்சணத்தோட இருந்தாலும் அதே பிச்ச லட்சணம் தடத்தி வரைக்கும் இருந்தது. கடத்தி முச்சடங்கிற வரைக்கும் பூரணமா இருந்தது. ஒரு இடத்துல கூட அவருடைய நான் பிச்ச லட்சணம் மாறவே நாள நீங்களும் பேசிட்டு இருக்கும், யார் யாரோ பேசிட்டு இருக்கும். ஏ சமயம் யாரும் இருக்கவே முடியறது இல்லை. ராஜாக்கள் வேதாரந்து சத்ரபதி சிவாஜி பத்தி பேசியே ஆக வேண்டியதான ஒரு நிர்பந்தம் அவசியம். ஆச்சரிய மனதுக்குள்ள தியானம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு சிரேஷ்டம் இருந்தாலும் தேடிட்டு இருக்கான். தற்போது எங்க 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 ஆளுக்கு ஒழுங்கிட்டு இருக்க அவர் நீங்களே வைகாது. ஏதோ ஒரு கிராமத்தை போய் எங்க விளையாடிட்டு இருக்காரு, குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டான் அவர் அங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆச்சரியனா அப்பதான் குழந்தைகளோட சமத்ராமதாசம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகளும் அவரோட என்னமோ குண்டிகோல்லாம் அடித்து விளையாடிட்டு ஏதோ கல்லடிக்கும் போது ஒரு நெத்தியில மட்டும் ஒரு மூர்ச்சியாக விழுந்துட்டார். உடனே குழந்தைகள் எல்லாம் பயந்து கட்சிச்சோ ஏதோ ஆயிரத்து இந்த இறந்து போயிட்டாமல் பயந்து போய் மனதில் ஆத்மனத்தை புதைச்சிட்டு போயிருக்கிறது. சத்ரபதி சிவாஜி தேவிங்கெல்லாம் இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் அடக்க வடக்க ஓடி வருது. என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டா ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னா ஓடி போயிருக்கிறார். ஏன்னா நிலத்தை சொன்னா ராஜா வெட்டி போடுறோம்னு தெரியும். ராஜாவுக்கு வளர்க்கப்பட்டவன நல்லா தெரியும். ரத்தக்கரைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து வந்தா ஏதோ மணல் மாதிரி மேடு மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படி மதுரை எடுத்து வீழ்ந்து எடுத்து பார்த்தா டக்குனு கையால வலுத்து வீழ்ந்து வந்துட்டார். சமத்ரானந்தன் ரெண்டு வழிதான் கண்டல்ல ஆனந்த பார்க்கும் சத்ன ஆண்டு வந்தா நீ ஏதோ ஆயிரத்து குழந்தை என்னமோ பங்கெடுத்து அப்படின்னு பார்த்தா கடைசியில ரெண்டு இடத்த மண்ண புதர்த்தி இருக்காரோ அந்த இடத்துல அழகா வந்து தோன்றான். தோண்டி வந்து எழுந்து வந்துட்டார். அதற்கு மூல இருந்தார். இத்தனை குழந்தைகள் விளையாடிட்டு இருந்து இத்தனை குழந்தைகள் அத்தையாசம் மூர்த்தி அதை கண்டு கலந்து பார்க்கல. ஆனா ஒரு சத்திஷன் அது கேட்க எழுந்துட்டான். ஒரு மதுரை வழியாக வந்த உடனே பதினாறு வருஷம் கண்ணு மூடிந்து கடந்த ஒரு சடகோபன் கண்ணை பறந்த பதினாறு வருஷம் ஒரு சத்தீஷன் வந்த உடனே கண்ணை பறந்து சத்தீஷன் கடத்துட்டான்னு அத்தை நின்று அங்கே கிடக்கும்னு கேட்டீங்க. அதற்கு பேசலையா என்னத்தையும் பேசுறது அசக்த கூட்டத்தை என்னத்தை பேசணும். திரும்ப திரும்ப சந்தோஷ கதையை சொல்லக்கூடிய கூட்டம் இல்லை. சந்தோஷ கதைன்னா அதனாலே கஷ்டம் இருக்கு. அது மாதிரி சொல்லிட்டான் தப்பு கிடையாது. இல்லா கஷ்டமே இல்லாத விஷயங்களா கூட கஷ்டம் மாதிரி சொல்லி அடுத்து அவர் உச்சி வாங்கறதுக்காக பிரயத்தனம் பண்ண கொடுத்து பேசாம இருக்கிறதே பகு இதனாலே நியாயமான கஷ்டங்கள் இருக்கு. அதனாலே மனசுடைய பாரங்கள் இருக்கு. அதனாலே மனசுடைய குழப்பங்கள் இருக்கு. பயம் இருக்குன்னு நான் சொல்லல. பல சந்தர்ப்பங்களை பார்த்து உச்சி 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 அடுத்தவா நம்மளை பார்த்து அச்சோ பாவம்னு சொல்றதுக்காகவே இல்லாத விஷயத்தை பெருச பூதா வீடு வீடு வாசப்படிமான்னு இருந்த முறை சொல்ல வீடு வீடு வாசப்படி அப்பா பிள்ளைக்கு பிரச்சனை. வீடு வீடு வாசப்படிதான் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தகராறு. இது ஒரு பெரிய விஷயமா இங்காமல் எங்கேயும் கிடையாது. இது அவா கிட்ட சொல்ல அவா இன்னொரு சொல்ல இதே தான் நடந்துச்சு. இது உச்சி உச்சி போட்டதுக்கு என்ன இருக்கு? இது அச்சோபாவம்னு கொஞ்சத்துக்கு என்ன இருக்கு? கொஞ்சத்துக்குதான் என்ன இருக்கு? அதனால அவளுக்குதான் பதில் சொல்லல. சவாலுக்குதான் பெருசா சிவபண்ணார் சுவாமி அம்மாவார் ஒரு மதுரவியாழ்வார்க்கு சிவபண்ணாரு போல ஒரு சிவாஜி வந்தா உள்ள வந்துதா சிவாஜி திருவிட்டு விழுந்த ஆச்சரியமா ஆ பாதுடேன்னு கதையாது. என்ன ஆச்சு நச்சில காரணம் ஒண்ணும் இல்லை அது கதைதான் தெரியாது. நல்ல யோகி அதான் சொன்னான் இந்த சமம்லாம் வேண்டாம். அவங்க அழகா அரண்மனைக்கு வரலாம் கொடுத்து வரேன். அழகா உட்கார் தியானம் பண்ணுங்க அதெல்லாம் ஒத்து வராது. சொல்றேன் அரண்மனைக்கு வந்துருந்தோம் அதெல்லாம் ஒத்து வராது. நீ போக சொன்னான் மனசு கேட்கறவங்க பார்க்காம இருக்க முடியும். சிரிச்சா என் ராஜ்யத்தை ஒழுங்கா பரிபாலனம் பண்ணதான் வந்துடணும். என்னை பார்க்கறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. என்னை உட்காந்து ஆறு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்ன கைங்கரியத்துக்கு பண்ணன்னா மனிதன் தான பூரணமா வந்து சேரும். அதுதான் வந்தப்ப போடா போடா சொல்லிட்டே இருக்கார். ஒரு ராஜனாச்சு இவ்வளவு மரியாதை கொடுக்குறானு சிஷ்யனாச்சு இவ்வளவு தான் நல்லா வீட்டு வச்சிருக்கான் அச்சோ வாடா போன மனிதனுக்கு தலையை தலையை கொடுத்து ஆஹா ஓமும் இல்லை ஓ போ போ அவனை பார்த்து அத்தனை பேர் கைகட்டி வாழ்க்கை நின்று இருக்கா போ ரொம்ப தாராளமா தள்ளி வந்து ரெண்டோடு போயிட்டு இருக்கா. திரும்பி கூட நான் போட போட வேலை பார்ப்போ சும்மா வந்துட்டான். நான் பெருசா தேவையில் வந்துட்டான். ராஜ்யத்தை தாரம் எல்லாம் விட்டு கைங்கரிய மன்னத்து கூட ஒழுங்கா அப்படியில இத்தனை நேரத்தை ராஜ்யத்தை எவ்வளவு தாரியம் பண்ணலாம் அது கூட தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சிவாஜிக்கு தெரிய கோபம் வந்திருந்தேன். சத்ரியாவுக்கு கோபம் ஜாஸ்தி ரோஷம் ஜாஸ்தி. அவளுக்கு அவமானத்தை ஏற்க முடியாது. அஞ்சு வயது குழந்தை குருவனே அடிபட்ட பாம்பு போல தீர்ந்து வந்த நர்சன பாகவத்தை அடிபட்ட பாம்பு மாதிரி மூச்சு உட்கார்ந்து குழந்தை வேகமா துக்கப்படுத்துவான் சத்ரபதி. நிஜமாவே ராஜாதிராஜன் நல்ல வீரன், அவரங்க கண்ணெல்லாம் நடந்து விட்டு ஆடுறோம், தெரியாது சாதாரண கிடையாது. அத்தனை அடிநடுக்க வைக்கக்கூடியவன் நடந்தானா ஒரு சாமி நிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். சிலாரூபத்தை பார்த்தாலும் சித்திர ரூபத்தை பார்த்தாலும் ஒரு வீரம் வந்துடும். என் மொழிகள் போகிறதா நிஜமா நின்று நிமிஷத்தை அந்த கைகள் வாழ வச்சு ஜாடி வச்சு நிஜமாக அந்த முறுக்க வீசியும் அவனுடையதான அந்த வீரன் காந்தியம் அந்த கண்களில் இருக்கிற ஒரு லாவண்யம் நிஜமாக அவனை பார்த்தா பயம் வராது, மரியாதை தான் அவன். நீங்க எத்தனை பேர் ராஜாக்களை பார்த்தோம், அலெக்சாண்டர்லாம் ஆயிரத்தி உண்டு, எத்தனை பேர் ராஜாக்கள் பார்த்தா சரி ஏதோ ராஜன் ஒரு பயம் வரும். சிவாஜி பார்த்தாலும் மரியாதை வரும், எத்தனை பேர் பார்த்தாலும் தெரியாது நிஜமாக அதிகம் ஒவ்வொருவரும் சிவாஜி பார்த்தா நிஜமா இங்க விழுந்து போகும், மரியாதை தான் அந்த இந்தியா இருக்கும். அவனை பார்த்து ஒரு பயம் வருது. நான் இதுவரைக்கும் யாரிடத்துமே சிவாஜி பார்த்து பயங்கரம் அவுரங்கசி பயம் இருக்கான், நிலேசர்கள் இங்கே வரைக்கும் வாங்கிட்டு இந்த பாம்போடுறவர்கள் கூட சிவாஜி அவன் பயம் வருவான். இன்னும் அந்த நிலைக்கு ஒரு கலெக்டர் இருக்கான் சிவாஜி மகாராஜன்னா அந்த பயத்துலதான் பாம்போடுங்க, தைரியத்தை வந்து பாம்போடு அந்த துணிச்சல் அந்த தைரியத்தை வைத்தியம் சிவாஜி மகாராஜா அவர் அந்த காந்தியின் அந்த வீரன் இன்னைக்கும் பயம் இருக்குதான் இருக்கு. ஏன்னா பிரேச்சு நான் நின்று பார்த்ததுதான் தெரியும், எத்தனையோ ஸ்டேஷன் வழியா தாண்டி போகும்போது அவருக்கு சிவாஜி பயம் இருக்குன்ற பிராக்டிகலா தெரிந்த போகும்போது பார்த்துட்டுதான் சொன்னேன். அது விசேஷ ஆச்சரியமானது சிவாஜி மகாராஜாவுடைய வீரம் அப்பேற்பட்ட வீரன் அவன் நின்று அந்த வீரன் கையை கொடுப்பது தேவன் என்று நான் கண்களாண்டா என் குரு என்ன அழகா கண்டிக்கிறார், எத்தனை விசேஷமா எனக்கு கருணை பண்றார், திட்டினாலும் கருணை கிளம்பியா இருக்கும் திட்டுறாரு. என்னால இவ்வளவு உரிமை இருக்கிறதுனால திட்டுறா போற 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 திரும்பி பார்க்காம பண்ணிட்டு இருக்காரு, அவர் திரும்பி பார்க்கணும் அங்க அவரை பார்த்துட்டு இருக்கான். அவர் என்ன பார்க்க ஒரு தடவை பார்த்துட்டு அவர் போதும் போற போறான்னு சொல்லிட்டாரு. கர்மாவை ஞாபகப்படுத்துறாரு, நான் கர்மா விட்டு விலகாம தடுத்து நிறுத்துறாரு. அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அஞ்சு நிமிஷம் பேசப்படாதா, இது கூட தெரிய மாட்டேங்கிறது என்ன சத்குரும், இத்தனை ராஜாங்க காரியம் இருக்கு, எல்லாத்தையும் போட்டது போட்டபடி வந்திருக்கேன், கொஞ்சம் வேண்டாமா போட்டது போட்டபடி வந்திருக்குன்னு போட்டபடி வந்தா சிக்குதான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கிருஷ்ணாந்தி அது கண்ண வந்ததுன்னு அப்போ உட்காந்து வந்து சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் உட்காரலாம் சட்டம் பண்ணுவோம் கிடையாது. கர்மாவை விட்டு வாங்கணும் எந்த காலத்தை யாருமே சொல்லலை, கர்மாவை விட வேண்டிய அவசியமும் இல்லை, விடவும் முடியாது. கர்மாவை விட்டுட்டு கேட்கக்கூடிய சத்தங்கள் என்ன சினிமா கதையா இப்படி ஊர் வந்த அதுதான் கர்மாவை போட்டது போட்டபடி ஒட்டாங்க வீடியோ வீடியோ ஒட்டாங்க அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் பேசலாம். சத்தங்கிறது கர்மாவை உணர்றதுக்காக அதுக்கு எல்லாத்தையும் வீட்டு வந்து உட்காந்து நிற்கலாம் அது சொல்லவும் மாட்டோம். நாட்டு தரலாது சரியாவே எந்த நாட்டு தரவே தரலாது பாத்திரம் பேச்சு வரவே வராது. கர்மா போயிட்டு வந்திருக்கா சும்மா வீடு உட்காந்து இருக்கா அப்படின்னா அதே நம்ம இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கணும் கிடைக்கிற விஷயம் வரும். இதனால அவங்க வேற இந்த சத்தங்களுக்கு ரிஷியோட வந்திருக்கணும் நிஜமா வரும். சும்மா எல்லாத்தையும் எப்படி போட்டு அப்புறம் பாத்துக்காப்போம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தராது நம்ம சத்தூரை சுற்றி எடுத்து பாத்திரம்லாம் தெரியும். அப்போ அவங்க அவர் சுற்றி பண்ணிட்டே இருக்கார். சிவாஜி மகாராஜா ஆச்சரியமான ஆச்சரியம் சரணம் உபகத்தை சரணாகி பண்ணவன் ஆச்சன் சுசூசு திட்டமாக அலம்பாவத்தை விட்டவன் ஆச்சன் அதனால கையில் கொண்டு அவர் மாதிரி போயாச்சு. அவரா திரும்ப அரண்மனைக்கு வந்திருக்கான், வாழ்க்கை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு நாளும் விஸ்வரம் நம்பரும் நம்பரும் அப்படி ஏன் இருக்கான். நான் சமய வைக்கலாம் போனால் யாரோ ஒரு சிஷ்யன் கிடைச்சான், அவனால அழகா அப்படி பண்ணிட்டு இருந்தான். போயிட்டு இருக்க சமயத்தை ஒரு இடத்த ரொம்ப தூரம் நடந்து நடந்து சிஷ்யன் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு அவனு விதமா வயக்காடு வழியா பயந்துருந்தான். நிறைய சோளம் விளைஞ்சிருந்தாப்பா பசிக்கு கடத்திருக்கேன்னு சொல்லி நன்னா சோளக்கட்டுலாம் ஒருத்தர் நன்னா சாதாரணம் சொன்னான். இவர் தூரத்தை பயந்து இருந்தார், வேண்டாண்டான்னு சொன்னார் கேட்கல, சரி வராதுன்னு சொன்னார் கேட்கல. இவன் பாடு கடைதான் முடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுதான். இவர் பார்த்தா சரி உட்காரும் உட்காந்துட்டார். பலம் இங்கே நிஜமாவே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் தெய்வம் சிஷ்யால பயமுறுத்தி காட்டுறது. எல்லா விதமான பாதிப்பும் குரு வாங்கிட்டு கடைசியில சத்த பாம்பு அடிக்கிறது தான் நம்ம சத்த பாம்பு கடைசியில அடி சத்த பாம்பு அடிக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாரையும் வாங்கி முடிச்சிடுறார். கடைசியில மிச்சம் தான் நமக்கு புரிய வேகம் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு ரெண்டு சும்மா ஒரு சத்து. ஆனா அதுவே இவன் தான் கதறி கதறி அழகான் அவன் அழகத பார்த்தவன் இனிமேல் ஒழுங்கா இருக்கிறதா வேற அபிச்சாரம் இனிமேல் திருட மாதிரிதான் அவன் போயிட்டான். அவன் அங்க ஓன்னு அழுதான். இந்த மாதிரி ரொம்ப வலிக்கிறது அடி வாங்கினது இவர் இவர் ஒண்ணு சொல்லல. இவன் வாங்கினது ரெண்டு அடி ரெண்டு அடி இவ்வளவு அடி வாங்கிட்டேன்னு அழுதவன் ஆன அழுதுட்டு இருந்தான். சரி சரி பண்ணதா இல்ல அவரு ரசிக்கிறதா வா சத்ரபதி சிவாஜி ராஜாவது அரண்மனைக்கு போலாம். இத்தனை அடி வாங்கிட்டு அவனுக்காக அரண்மனைக்கு போலாம் வாங்கிட்டான். ஆமா ஆமா சத்ரபதி சிவாஜி தான் அவங்க சிஷ்யர் இல்லையா தெரியும் கேள்விப்பட்டிருக்கான். அவரிடத்த போய் சொல்லி மாட்டி கொடுப்போம் அப்படின்னு வாயை கருத்தப்படாது. அந்த வரணும் இருந்தா சாப்பிடணும் அடுத்த வரைக்கும் அடுக்கணும் உடனே கூட கிளம்பி வரணும் வாயையே கருத்தப்படாது தெரிஞ்சுதா அப்படின்னு உடனே தெரியும். அதான் வந்தாச்சு சிவாஜிக்கு பரம சந்தோஷம். பெரிய விஷயம் தெரிஞ்சுட்டு வந்துதா அப்படின்னு அழகா எல்லா விதமான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தான். அத்தனை அடி வாங்கி வந்திருக்கா பிரசாமி மனா கிடைச்சிருக்கா அத்தனை பேருக்கு ஒரு அளவு மனுமாறு என் பல விதப்பங்கள்ல குருஜி என்ன பிரத்யக்ஷத்தை பார்த்து உடம்பு அப்படி துண்டு போய் கிடக்கும். அப்ப கூட யாராவது பிரசன்னா திருச்சி ராதகிருஷ்ணா வா அப்படின்ட்டு அவன் உடம்பு பரவாயில்லையா உங்க உடம்பு காத்தாலே சாயங்காலம் வரைக்கும் படுத்த படிக்கையா இருக்கும் சாப்பிட்டு கூட மாட்டார். அடி வைக்கலாம் வெளிச்சிருப்போம் ஆனாலும் ஒண்ணும் தர மாட்டான். சதந்தமா அரிய நாம சொன்னும் மாத்திரம் இவ்வளவு சௌக்கியமா இருக்கும் நன்றா இருக்கோ. அந்த ஒரு வழி இல்லை அந்த ஒரு வேதனை இல்லை அந்த ஒரு சமத்தை அடுத்த நாளை பார்த்து நன்றா இருக்கலாம் நன்னா இருக்கணும்னு சொல்றதுக்குலாம் வரவே வராது. நானே பத்து தொலைச்சு நிற்கேன் வாழ்க்கை வேண்டி இருக்கணும் நிஜமா மனுஷ மனசு தானே சத்குருடைய மனசை பேசுறது. அந்த மாதிரி அழகா வந்துட்டு ஆசீர்வாதம் எல்லாம் முன்னாடி தூரம் ஆகாரம் எல்லாம் கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்றதா அழகா இவருக்கு அழகா விஜய் என்னன்னு சொல்லி வந்துருந்தாங்க. சத்ரபதி சிவாஜி ரொம்ப சந்தோஷம் இல்லை மேற்கொண்டு பிடிக்கிற சின்ன ஆண்டி கூட்ட வரைக்கும் அபராதம் பண்ணிருக்கான் அவர் பாடிக்கவே இருக்கா. அப்ப இவர் பாட்டு எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அடியில கொஞ்சம் சரீரத்தை வலியெல்லாம் இருக்குது எல்லாருக்குமே சரீரம் தானே இவருந்தான் அவர் பாட்டு இருக்காரு. இந்த இவனுக்கு கொஞ்சம் மனசு துக்கமா இருக்குனால இவ்வளவு தூரம் அடி வாங்கி நமக்காக அடிவாங்க நமக்காக ஒரு அரண்மனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க அலாரம் அவங்க தெரியாமலே சாப்பிடுறது. அந்த சிவாஜி மகாராஜ கவனிச்சுட்டான். ரொம்ப அழகான விஷயம் கவனிச்சுட்டான். இவர்கிட்ட ஒன்றும் கேட்கல நம்ம சாப்பிடலாம் முடிச்ச உடனே என்ன திருப்பி சாப்பிடும்போது அழுது அவன் கஷ்டமா சொல்லு உன்னுடைய அழுகையை பார்த்தா உனக்கான அழுகை எனக்கு தெரியல சொல்லிடுவீங்க அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி சோழக்கட்டம் அடி சாப்பிடுவோம் அடி எல்லாம் கொண்டு வாங்கினார் ரெண்டு அடிதான் நான் வாங்கி அப்படின்னா சொன்னாங்கன்னா சிவாஜி மகாராஜ கோபம் ரொம்ப சொப்பனம் நிஜமாவே அத்திபயத்துல இருந்து ஒரு நரசிம்மம் மாதிரி ஒரு கோபம் வந்து தூக்கிடுவாங்க பண்ணதாரு தூக்கிட்டு வந்தாக்கணும் அடிச்சு தண்டிக்கணும் வெளியில இருக்கணும் சத்தியம் இருக்கு வெட்டி ஓடணும்னு அப்படின்னு தெரியல இருக்கலாம். சமத்திரம் அவங்க தெரிஞ்சிடறது ஓடி போய் கிடப்பு இருக்காங்க. எப்படி அவங்கள தண்டிக்கலாம்? ஒருவருக்கு அப்ப பண்ணிதான் அவன் தானே இது பண்ணலாம். அப்ப கூட என்ன சரி பதிக்கு எடுத்துட்டா இருந்தா நாலு பேருக்கு சாப்பிட ஏண்டா எடுத்து கேட்க வேண்டாம், ஒரு இதான் வேண்டாம், கண்டிக்க வேண்டாம், வெட்டி போடணும், அதுதான் நியாயம், அதுதான் தர்மம் அப்படின்னு பத்தியும் ஆகுங்கிறோம். வேகம் நான் தெரிய வேண்டியது தான் சத்திரவதினு கட்டல அப்படியே சுமத்ராமதாச தெரிவித்தார். இந்த ராஜ்யத்தை இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சத்துருன்னு வேகத்தை கட்டணும், சம்ராஜ்யம்னு அபிமானத்தை கட்டல தாங்க. ஆனாலும் என் ராஜ்யத்தை நடத்தி இருக்கிறவன் இப்படி அவசரப்படக்கூடாது. இது அவளை நன்னா இருக்கு. அவனை கோச்சுக்கிறீங்க என்ன வந்து நியாயம்? திருடி வந்து எங்க தப்புன்றாள், எங்க தப்பு? இவர் திருடவே இல்லை, இவர் திருடவே இல்லை. திருடி வந்து எங்க தப்பு? அதுக்கேற தண்டனை அவனுக்கு கொடுத்தா தவிர சந்தர்ப்பம் இல்லை. சித்திரவசியா நின்று போயிட்டான் ஓ நடுதான். அப்பதான் அவரு அவரோட சரி அந்த வஸ்திரத்தை விட குடும்பம் அன்னைக்கிறமா பாருங்க, வஸ்திரம் எல்லாம் போட்டுருக்கா புதுக்கல கோடு கூட சொன்னா தெரியல, சதயம் தெரியல. சமத்ராமதாசு சரீரத்தை இத்தனை வழி வலிச்சுக்குமேனு கத்தறினா அவசரம் அதெல்லாம் வலிக்கிறடா, அதெல்லாம் சரீரத்துக்குடா நீ எங்கேயா தப்பு பண்ணிடணும்னு வழி வலிச்சு, அதுதான் பயங்கரமா இருக்கணும். சத்தியமாக நம்பி ஒரு வழி வலிக்கணும். தப்பா போறதோ தப்பா பேசோ அப்படின்னா அந்த வழி இருக்காது. சரீர வழியெல்லாம் ரெண்டு நிமிஷம், ஒரு பத்து நிமிஷம் புத்தர் இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான். இது மாதிரி சரியில் ஏதாவது காயம் பற்றிவிட்டு ஏதாவது ஆபரேஷன் பண்ண ஏதாவது வழி இருக்குன்னா உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் வழி. அதுக்கு மேலே அந்த வழி ஒன்றும் தெரியாது. தூங்கிட்டோம்னா வழி தெரியாது. ரொம்ப அப்படியே உடம்பெல்லாம் மன காயம் ஆகி ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் ஆகி கைகாலெல்லாம் கட்டுக்கொண்டு இருந்தோட தூங்கிட்டாலும் அந்த வழி தெரியாது. தூங்குறதுனால வழி சரியத்துடைய வழி அவ்வளவு தான். சீதோஷம் சுகதுக்கதாக ஆகமா பாயினம் அனித்யாக சாமி அவ்வளவுதான். அதுக்கு மேல சொன்னும் ஒரு வலை கிடையாது, அதுக்கு மேல சொன்னும் மரியாதை கிடையாது. ஆனா அந்த வழி இதெல்லாம் நீ எங்கேயா தப்பு பண்ணிட்டீங்க வெட்டி போடுறீங்க, அந்த வழிதான் சாத்தியா இருந்தது அப்படின்னு மூச்சு வலிக்கும். வெளியில சொல்ல மாட்டான், வெளியில தெரியாது, வெளியில கண்டிருக்க மாட்டான். இப்படியே தெரிஞ்சாலும் ஒரு தலையும் தெரியும். பூர்ணமான வழி என்னன்னு பார்த்தோம்னா அறண்டுக்கணும், வெளிச்சிடும். தெரியவே தெரியாது. பல சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல விடுன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வழி இருக்கும். அந்த வழி வெளியில காதலே விட அந்த குழந்தை முன்னா வரணும்னு ஒரு ஆட்சி. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அதுதான் ஓன கதலே தான். நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டாமா? நம்ம சம்பளம் கொடுக்க நிறைய பொண்ணும் பொருளுமா கொடுக்கும். நல்ல காரியம் நம்ம இருக்கான். என் சிஷ்யனுக்கு ஒரு புத்தியை கொடுத்து காமிச்சான். உடனே அவனும் கதறி அறிவா, அவனுக்கும் ஆச்சரியமா நிறைய தியானம் எல்லாம் கொடுத்திருக்கான கிடைக்காது. சத்ரபதி சிவாஜி தன் குருடைய இத்த வளர்க்கிற சரணம் உபகத்தகர அவர் சொல்றது அப்படியே நான் கிருதவி நன்றி உடையவனா இருந்தான். ஆச்சரியமா அப்படியே பண்ணி பாருங்க, அவ்வளவு சிரேஷ்டம். நமக்கு ராமதாசர் இடத்துல அத்தனை ஒரு பிரீதி. அந்த மாதிரி அப்பப்ப ராஜ்யத்துக்கு கலந்து போயிடுதா திரும்பி வருதா சந்தர்ப்பம் அவனுக்காகவே தாச போதனை எழுதினேன். ஒரு சத்ரபதி சிவாஜிக்காகத்தான் தாச போதனை எழுதினேன். ரொம்ப விசேஷம். நிறைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இருந்து உட்கார்ந்து ராஜபுரம் நேரடியா பண்ணேன். சத்ரபதி சிவாஜிக்கு உட்கார்ந்து விரோதிகளை ஜெயிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தார். அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு சிரேஷ்டம். ஒரு சத்ரபதி சிவாஜிக்காகவே அவ்வளவு தூரம் இந்து சாம்ராஜ்ய பிரயத்தனம் பண்ணார். ஒரு சந்தர்ப்பத்தை அவரங்கசிக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் கூட வரா சிவாஜி மகாராஜா அவருடைய கோட்டையெல்லாம் பார்க்கணும்னு விதமா ஏதோ விதமான ஒரு பிளானெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சு பயிருந்து அவ வர வழியில காட்டுலேயே அது தனியா போனார். அத்தனை பேர் பெரிய ஒரு பழைய திறந்து வந்து இருக்கு. அழகா வளர ஆட்சி வரத்தை காட்டுல வச்சு எடுத்துட்டு இருக்காரு. அது அப்ப அந்த தளபதி அதை என்ன பண்ணிட்டு இருக்கா, பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கோமாசமா கண்டிப்பா பைத்தியம்தான் எங்க ஓட்டு திருத்திருக்காரு. சக்கரவர்த்தியா பைத்தியமா திருத்திருக்காரு. அவன் வந்து கேட்டான், என்ன திரிக்கிறார்? அவங்களா யாரும் தெரியுமா? அவுரங்கசீப்புடைய ஆளு சிவாஜி ராஜனுடைய கோட்டையெல்லாம் பிடிச்சு அவனை பிடிச்சு வெட்டி சுந்தாவளான கலந்து இருக்கு தெரியுமா? என்ன சிரிக்கிறார் அப்படின்னா என்ன தெரியும் அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த எல்லாம் சொல்லி காமிச்சிருக்கேன். உடனே அவர் சிரிச்சார். இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும், நமக்கு அதோட நிறைய தெரியும் அப்படின்னு. அவன் பை தம்மட்டையும் சொல்லி பார்க்கலாம் சொந்தம். அவர் அவங்க இந்த திருடைய நம்பை தனி ஒருத்தனோட ஒரு சிவாஜி மகாராஜாவுக்கு சந்தைன்னு ஒரு பக்தன் வரப்படான்னு தனி ஒருத்தனா இருக்கிறது. அழக அம்ப எடுத்தா விட்டர் ஜம்மன் ஜோர ஆச்சரிய ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி அதி விசேஷமா லக்ஷ்மணன் போல அழகா நின்று காந்தியையும் பார்ப்பார் அடிச்சார். இந்த ராமன் ஏழு மராமரத்தை தொலைச்சா மாதிரி வந்து விட்டார். ஒவ்வொரு இலையலையா தொலைச்சிருந்தார். ஒரு மரத்தில் அத்தனை இலையும் தொலைச்சு ஆச்சரியமா மரத்தையும் தொலைச்சு பூமியையும் தொலைச்சு திரும்ப கையில வந்து நின்றது. அவ்வளவு வேர்த்து போயிருக்கோம். இப்படி எல்லாம் கேள்வி கூட பண்ணிருந்தது. அதாவது ராமாயணத்தை நாம் ஏழு மராமரத்தை தொலைச்சான் அப்படின்னு கிடைக்கிறதுடைய இலை இலையா எத்தனை இலை இருக்கும். ஒவ்வொரு இலையா அழகாக வளைஞ்சு 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 அது பாடி சொல்ல போல இழகம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தான் முதல்ல வேர்த்து போயிடுச்சு. இன்னும் வேற மாதிரி தெரியுமான செய்ய முடியுது. அவர் சொன்னார் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ விட்டு அந்த நீயே பிடிச்சியான்னு நம்ம விட்டு அம்மன் யாராவது பிடிக்க முடியும். அவன் சொன்னா இதெல்லாம் சும்மா இதோ பாருங்க நம்ம விட்டார் விட்டதான் இங்க பார்த்தான். அதுக்குள்ள அந்த பக்கம் போய் அங்க பிடிச்சு நிற்கிறேன். இவர் அம்புல வில்லுல இருந்து கிளம்பின அம்பு அங்க போயிருக்க பாடுகளே பிடிச்சுதான் பிடிச்சது பாத்தியா அவன் பார்த்தான். அது என பெரிய தளபதியா இங்கேயோ நான் உருப்படாத ஒருத்தன் நான் சண்டைக்கு லாய்ச்சல்லேன்னு என்னுடைய குரு துரத்தி விட்டுட்டார். அவ்வளவுதான் அவன் பார்த்தான். சண்டைக்கு லாய்ச்சலாதான் எந்த பாடுபடுறான் இந்த போடு போட்டுட்டு இருக்கான். இப்ப சண்டைக்கு லாய்ச்சா இருக்க என்ன பாடுபடுத்தோம் அங்கேயோ பாட்டு இப்படியே தளமான சொல்லுங்க கண்ணை தரண்டா இருக்கு. நான் சந்தைக்கு லாய்ச்சி இல்லாதவன் பிரயோஜனம் இல்லாதவன் எனக்கு குரு தொடர்ந்து இருந்தா கூட சேகமாக சந்தை சேகமாறுன்றா அதுக்காக தான் ஆண்டியா அளந்துருக்கேன். சந்தை சேகமாக அவ்வளவு கோபம் தெரிஞ்சு அளந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிவாஜி மகாராஜர் இத்தனையும் பண்ணிட்டு அவரை தொடர்ந்து சிவாஜி மகாராஜர் கேட்ட உடனே கதை எழுதான். அவர் கேட்டார் ஏதாவது எதை எடுக்கிறார் அப்படின்னாரு. இல்ல நான் அவனா இருக்காம போயிட்டேன். அவனா இருந்தானே இந்த அதுக்கான நீரியை பார்த்துக்கணும். சிஷியனாரியை பார்க்கவே கிடையாது. அதனாலதான் முகமதி நான் இருந்தேன்னா பார்த்துக்கிட்டேன். குரு அழகா அன்பு பிடித்தவி காந்தியமான இருந்தானா எவ்வளவு அமக்கலமா இருக்கும். அதாவது கோமனத்தை கையில ஒரு குச்சி எடுத்து அழைச்சிட்டு இருக்காரு. குருவ அழகா அம்புத்தோட பார்த்து அமக்கலமா ராஜா இருக்காரு இருந்திருப்பாரு. எங்க ராஜா அவனை பார்க்காம இருந்தான். அவர்தானே ராஜா. என்னுடைய ராஜன் நான் பார்க்காம வேறு எங்க ராஜாவுடைய சந்தையை பார்க்காம இருந்தா எனக்கு பாக்கியம் கலக்கிறேன்னு உடனே சிரித்தார். சமர்த்த ராமன் அவ்வளவு சிரேஷ்டம் சக்கரவர்த்தி சிவாஜி நிஜமாவே அவ்வளவு விசேஷம். இத்தனை வசத்தி அவன் கிளம்பி போனவர்கள் கூட அவனுடைய சம்பத்திற்காக சமர்த்த ராமதாசன் தபசு பண்ணார் அப்படின்னு காமிச்சிருக்கணும். அவ்வளவு விசேஷமானும் அவ்வளவு உற்பத்தியானும் அவுரங்கசீபுடைய படகளெல்லாம் தொடக்கி எடுத்தார். அந்த சாம்ராஜ்யத்தை நிசாரம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு பண்ணிட்டு இருக்க சமயத்துல முகமது எல்லாம் தொடர்ச்சி அடிக்கிற சமயத்துல ஒரு சிட்டியில ஒரு அழகான முகமது எப்படி கடத்திட்டான். உடனே சிவாஜியுடைய ஆட்காரர்கள் எல்லாம் அவரை எடுத்துன்னு வந்துட்டார். சிவாஜி முன்னாடி கொண்டு வந்தே ராஜன் முகமது எத்தனை நம்ம ஸ்திரீகளை எல்லாம் எவ்வளவு படா அந்த பாடு எடுத்து நாசம் பண்ணி எவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கான். இவர் ரொம்ப அழகா இருக்கான். அதனால உங்களுக்கு பரிசாரங்கள் கொண்டு வந்திருக்கோம். சாதாரணமா உட்கார்ந்து இருந்தாங்க. வார்த்தையை கேட்ட உடனே கோபம் வந்து சிவாஜி மகாராஜ் கத்தி கட்டி வளர்ந்த இன்னும் இருக்க புத்தி இல்லையா. அவாதான் தரம் தாண்டி இறங்கி போய் தொலைச்சான். நம்மளும் அந்த தரம் தாண்டி இறங்கி போகணும். அவனே அவன் முன்னாடி முக்கி போட்டு கையை கூட்டிட்டு அம்மா தெரியாம தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சிருந்தான். நீ கிளம்பி போயிடு நீ கிளம்பி போயிடு. இதனாவே ஏதோ அவா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் அவளை ஒழுங்கா வழி காட்டவே அதனால அவா பண்ண தப்புக்கு நான் உன்னிடத்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுடுமான்னு சொல்லி அவன் மரியாதையா நடத்தினான். சரித்திரத்தை நான் இருக்கிற சரித்திரம்லாம் ஹிஸ்டரி புக்ல போடவாதான் தெரியாது. ஆனா அது சரித்திரம் உண்டு. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு போயிட்டா பிரிட்டிஷ்காரன் அவ்வளவு தூரம் ஒரு மரியாதையோட இருந்தான். அந்த காலத்துல முகமது அவ்வளவு அபகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தனைக்கு அத்தனை ஒரு பழிக்கு பழி வாங்கவே இந்து சாம்ராஜ்யத்தின் விஸ்தாரமும் ஒரு போயிட்டு இருந்தாங்க. வெளியே அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு ஒரு வேகத்துல சிவாஜி மகாராஜா போனான்னு காண கிடைக்கிறது. இந்து சாம்ராஜ்யம் விஸ்தாரமா போனோம். நம்ம போட்ட பெருசாக்கணும் அந்த போட்டு தானா செஞ்சாங்க. அவ்வளவுதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வீரம் அப்படி ஒரு காந்தியம் அத்தனை ஒரு தைரியம் அத்தனை ஒரு விசுவாசம் சிவாஜி மகாராஜனுக்கு தெரிஞ்சிருந்த காண கிடைக்கிற சமர்த்த ராமதாசரோட பல நிகழ்ச்சிகள் ரொம்ப ஆச்சரியமா சிவாஜி மகாராஜா அற்புதமா அனுபவிச்சிருக்க அது சேர்த்தமா அனுபவிச்சிருக்கு. அதே மாதிரி துக்காரம் அவர்களுக்கும் விசேஷமான மரியாதை அவர்களுக்கும் விசேஷமான ஒரு பிரீதி. அவரும் அவனுக்கு அவ்வளவே அதிக உபதேசம் எல்லாம் பண்ணியிருக்கார். அவ்வளவு அழகா ஆச்சரியமா ஒரு வித்தியாசி அவர் சன்னியாசி மாதிரி இருந்தான். திரும்ப அம்மா சொன்னாங்கிறதுக்காக அவனுக்கு ராஜ்ய தர்மங்களை பத்தி உபதேசம் பண்ண அப்புறம் அவர்கள் திரும்ப ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அதாவது ராஜ ரிஷீரத்தனம் சரியாசனம், ராஜ ரிஷியாவே இருந்த ஜனக மகாராஜா மாதிரி ஒரு ராஜ ரிஷின்ற ஒரு ஸ்திதியில தான் சிவாஜி மகாராஜா இருந்தான். எல்லா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ ரிஷின்ற ஒரு கான்செப்ட்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஏதோ புராண இத்தியாசங்களை படிச்சுட்டோட தெரியா நிஜமாவே ராஜ ரிஷி. அந்த சமயத்தில் ஆட்சி பண்ணவனாண்டா சன்னியாசம் வாங்கிக்கணும் கட்டின வாங்கிட்டு உட்காருக்கு தயாரான ஒரு ஸ்திதியில தான் இருந்தான். அவ்வளவு அழகா விசேஷமா இருந்தான் அத்தனை சிரேஷ்டன். துக்காராம சுவாமியோட பிரச்சனைக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான் ஆச்சரியமா, ஒரு ஆயுதம் இல்லாம தேவேன்னு ஒன்று உட்காந்துருக்கான். தனியா உட்கார மாட்டான், பெரிய கூட்டம் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் தானும் ஓரத்து வந்து உட்காந்துருக்கான். பக்கத்திற்கார யாராவது தெரிஞ்சு பார்த்து நம்ம மகாராஜா பக்கத்தை உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சாங்க. சிவாஜி மகாராஜா பிரச்சனைக்கு வந்திருக்கான்னு யாருக்குமே தெரியும். அவர் கூடுவாங்க இங்கே மூலையில உட்காந்துருக்கான், யாருக்கும் மந்திரம் வைக்கப்படாது ஒண்ணுமே இருக்கு. அவ்வளவு ரொம்ப சதமா அவங்க கெட்டப்பெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா எந்த விதத்திலையும் மாறுதான் அவன் பாடு மூலம் உட்கார்ந்து இருப்பான், ஆச்சரியமா பசங்க பாடுவான். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் அதி விசேஷமா அவுரங்கசீப்புடைய ஆட்கள் எல்லாம் எனக்கு நான் தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து தசனை அரசு பண்ணிட்டு போனோம் வெட்டி கொலமனான் இல்லாதி அத்தனை பேரையும் வெட்டி போடலாம். அவர்கள் அவன் மாறு வேஷம் வந்திருந்தா கூட எல்லாரையும் வெட்டி போடுறவன் அவன் முடிவு பண்ணி வந்திருக்கா. பத்திரர்கள் விஷயம் தெரிஞ்சு கொடுத்து வந்து சிவாஜி மகாராஜா சொல்லிட்டா அவன் தூரத்தை நமஸ்காரம் அப்படி கிளம்பினான். தன் சுக்காரன் இந்திராபுர பேர உட்காரு இல்ல உங்க பஜனை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை. அவங்க பஜனை ஏதோ ஒரு நாள் தாங்க நான் கிளம்பணும் போல வரணும்னு சொல்றேன். இல்ல இல்ல உட்கார நீ பஜனை கேட்டுதான் போகணும். இல்ல ஸ்திதி அப்படி இல்லை, கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அவசரம் என்ன அவசியம், என்ன அவசரம், பாண்டவன் இருக்கா உட்காரடா அப்படின்னு தைரியமா அப்படி கதையில சரி கை கட்டி உட்காந்துட்டான். கை கட்டி உட்காந்துட்டான் நான் சொல்றேன் புரிய மாட்டேங்க தெரியாம இருந்து போறேன் அப்படின்னு தான் நிஜமா ஆச்சரியமான சக்தி. அது மாதிரி அடியே மறைச்சு போனா ஒரு சக்தி நிஜமா அந்த மாதிரி ஒரு சக்தியம் கிடைக்கிறோம்னா ஒரு நாள்ல பாரத தேசத்திலே பாதிக்க இருக்க மாட்டேன். இந்த சாம்ராஜ்யத்தை நாளைக்கே கூட ஸ்தாபிக்க முடியும் ஒரு சக்திஷன். நிஜமா இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருந்தா பாரத தேசத்தை மாத்தி காட்டணும். இதை 10 பேர் கூட ஒருத்தன் இப்படி ஒரு உடனே சுகாரம் கைய கூப்பிட்டார். ஏ பாண்டரங்கா அதான் சாது சந்தர்ஷனம் முடிஞ்சாச்சு வரலானே அப்படின்ட்டான். அதுக்கெல்லாம் ஒண்ணும் புரிய என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சத்ரவசிவாசிக்கு ஒண்ணு புரியா அவர் புதுசா அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்துன்னு இருந்தான். அந்த மனசு பசங்க லயர் படுறது என்ன ஒரு ஓரத்தை பயம் வாழ கஷ்டம் பண்ணப்படாதே அப்படின்னு. ஆனா ஒரு புரியும் எல்லாத்தையும் நான் பாண்ட நாமகம் பண்ணிட்டு இருக்கான். பாண்டரங்கா வந்துரு உன் குழந்தைங்க சிரமமா இருக்கா அவன் தேசத்துல போனே வந்துடலாப்பா அப்படின்னு அவளுக்கு யாருக்கும் புரியல. யார் 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 மற்றொரு திண்டி பார்த்துக்கிறான். அவனுக்காக அவன் வேஷம் போனா அவன் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருக்கான். பாண்டரங்கன் சிவாஜி வேஷம் போன நடுவில் இருந்து நல்ல போயிட்டான். இவாளுக்கு யாருக்கும் தெரியாது பாண்டரங்கன் சிவாஜி வேஷம் போன கலகம் படியில அப்படி இறங்கினா அவுரங்கசீப்போட ஆள்லாம் பார்த்து ஆ சிவாஜி வந்துட்டான்னு எல்லா சக்தியெல்லாம் இருந்து வந்தா ஒரு பல பலந்தா அழகா ஜோரா குதிரை மேல உட்கார்ந்தா வேகமா போனான். குறத்துக்கு நான் போனா அங்கங்க அவளவா காற்று அங்கங்க மாட்டி அவளவா போய் இறந்து போயிட்டேன். அங்கங்க மாட்டி முடிச்சு புரியல. அவள் உள்ளி காரணமான சில பேர் பதச்சேர்த்த விழுந்தா அத்தனை பேர் ஏமாத்திரி பாண்டாங்க சிவாஜி வேஷத்தை போயிட்டா திரும்ப அழகா உள்ள நோய்கள் சிவாஜி வேஷத்தோடையேன்னு ஒரு தெய்வம் பெண்கள் மேல இடுப்புல கை வச்சு நிற்கிற ஒரு தெய்வம் சிவாஜியுடைய வேஷம் போட்டதுன்னா எப்பேற்பட்ட பாகவதோஷமா இருப்பான் பார்த்தோம். ஏதோ மகாராஷ்டிர தேசத்துடைய ராஜன் வந்து சாதாரண இடம் போட்டுறாருங்க. பாண்டுரங்கன் பிடிச்சு சத்தவரிக்கிற மாதிரி முறுக்கு மீசை வச்சு அழக அவர் காலி வச்சு தலையில அவன் மாதிரி டோட்டி எல்லாம் கட்டிட்டு குதிரை நான் ஏறி ஓட்டிட்டு போன அப்படின்னா நிஜமாவே அவனை பார்க்கிற கண்கள் நடக்க முடியாது. சத்தியம் பாண்டுரங்களை அவனுக்கு அந்த சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தில் வேகம் எடுத்தான் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருத்தான் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவானி யுகே யுகே ஒரு சிவாஜி தேசத்துல வந்து பாண்டுரங்க நிரூபணம் பண்ணான்னா அப்ப சிவாஜியுடைய மனசு மனசுல எவச்சுமே இல்லை. பாண்டங்களுக்கு அப்பளவு பிடித்த மாதிரி அவன் எழுந்து போட்டா வேற வந்து பார்த்து வரப்படாதா? வேற யாரும் போட்டு போயிருக்கலாமே, சமத்ராமதாஸ் பேசும் போட்டு போயிருக்கலாம், சுக்காரம் பேசும் போட்டு போயிருக்கலாமே, ஸ்வயம் பாண்டரங்கனாவே வந்திருக்கலாமோ. இத்தனையும் விட்டவன் ஒரு சிவாஜி மகாராஜன். 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்துல இங்க இருக்கிற பூனா ஜாலியா போயிட்டு வந்துருக்கிற இந்த பூனா இந்த தேவி இந்த ஆலங்கி இந்த ஏரியாவுக்குள்ள சிவாஜி மகாராஜ அலங்கின்ற சமயத்துல அவனுடைய ரூபத்துல பாண்டரங்க வேஷம் போட்டு போனோம்னா அவன் திருவடி பட்ட பூமியில வளர்ந்துருக்கிறேன். அவன் நடந்த ஒரு பூமி, அவன் பரிபாலனம் பண்ண ஒரு பூமி பாம்பேலா அவ்வளவு அழகா மகாராஷ்டிர தேசம் பாம்பேல வந்து அவ்வளவு அழகா எப்படி வேணா வாழ்ந்துதான் சொல்ற 1000 காரணங்கள் சொல்லிட்டு இருக்க வேணா 5 ரூபாய் 1000 சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு காரணம் சத்ரபதி சிவாஜி ஒரு மகாத்மான் நடந்த ஒரு பூமி, அவன் ஆண்ட ஒரு தேசம், அவனுடைய திருவடி கூடிப்பட்ட இடம். அதனாலதான் முன்னாடி நான் செயல பாம்பு எடுத்தால் அடுத்த நாள் டெய்லி நான் செயல ஏறி பயின்றிருக்கேன்னா சிவாஜியுடைய வீரம், சிவாஜியுடைய வீரம் முன்னாள் பாம்பு எடுத்தது சத்தியத்தை சொல்றேன், முன்னதான சொல்றேன். அடுத்த நாள் காலையில 60 செயல் 7 இருந்தா அடுத்த அதே கூட்டம் தொங்கிண்டுதான் இடிச்சுண்டுதான் போச்சு. பேப்பரை கூட பெருசா போட்டான் பாம்பாசன பாம்போட முதுகெலும்பு ஒண்ணும் உடஞ்சி போகலன்னு போட்டான். உலகத்துக்கு அடிச்சு எத்தனை பேர் தெரியும் தெரியாது. நிஜமாக ஒருத்த பாம்பு எடுத்து இந்தியாத்துல பாம்பு எடுத்து மரத்திய தேசம் சிவாஜி பலத்த தேசம் பக்திய தேசம் தைரிய தேசம் எத்தனையோ இடங்கள் வெளிநாடு உலகத்தை பெரிய பெரிய நாடுகள் சொல்லக்கூடிய இடங்கள் தான் ரெண்டு பில்டிங் இடிஞ்சு விழுந்தவுடனே ஒரு பாம்பு இடித்தவுடனே அதனால் வாழ்க்கை யாரும் வெளியே வருது அதான் வெடிக்கிட்டு கிடங்க எங்க என்ன ஆகும்னு. ஆனா வெடித்தவன் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி ஆச்சரியமா அடுத்தா இருந்தாலும் அவனால திரும்பி பழத்தை பார்த்துட்டு அதே கூட்டம் அதே எல்லாரும் பயந்து வந்து இருந்தான்னா சத்ரபதி சிவாஜியுடைய வீரன் என்று காப்பாத்தி எந்த பலமும் இல்ல. அவனுடைய பலம் திருவடிப்பட்ட ஒரு பூமி மட்டுமாவே சிவாஜி மகாராஜன் நடக்காம அவனை பற்றி ஒரு சரித்திரத்தை இந்த இடத்த சொல்றதுக்கு நாற்பது ராஜேந்திர சந்திரியை சொல்லிட்டு இருக்கோம்னா சத்தியம் அவனுடைய திருவடிப்படாம இந்த பூமி இல்லை. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு விதர்ப்ப தேசம் ராசியுடைய தேசம் சிவாஜி மகாராஜ அந்த தேசம் கிருஷ்ணன் வந்து ருக்மியை தூக்கிட்டு போன ஒரு தேசத்துல உட்கார்ந்து இருக்காது. பாம்பேனா சுகமா இருக்க என்ன போல இருந்தாலும் என்ன போல பாம்பேனா ஒரு குஷி இருக்கு ஒரு குதூகலம் இருக்குன்னா விதர்ப்ப தேசம் ராஜாருடைய தேசம் ருக்மிணி ராசியுடைய தேசம் பிரபு வந்து தூக்கிட்டு போன ஒரு தேசம் பிரபு வந்து தன் வீரத்தை காண்பிட்டு சிவாஜி வரைக்கும் வீரத்தை நிரூபணம் பண்ண ஒரு மகாராஷ்டிர தேசம் வீரத்துக்கு குறவில்லாத ஒரு தேசம் என்ன நடந்தால் வீரம் விட்டு போகாத ஒரு தேசத்தை பெருமைப்படுது சந்தோஷப்படுது அசமால் எந்த நிமித்தில நடக்கணும் மகாராஷ்டிர தேசத்துல பாலருக்கு பாண்டவங்க விதவிதமா வேஷம் போட்டு அலையிற தேசம் அலைஞ்சு நிற்கிற தேசம் அலையப்போற ஒரு தேசம் மகாராஷ்டிர தேசம் இது எல்லாம் கூட அவங்களே நடக்கிறது மாத்தி 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 இத்தனை பேர் அவங்க வாழ்க்கை போறோம் அந்த பாண்டுரங்கன் ஆசாத சுப்ப ஏகாதி வருது என்ன கூட்டாளம் போதும் இத்தனை கூட்டம் தேடி ஓடி போய் திருவடியை சொல்ற ஒரு தெய்வம் முறுக்கு நீசியை வச்சுட்டு முரத்து தாடியை வச்சுண்டு தலையில ஆப்பிள மலக ஒரு சொப்பியை வச்சுட்டு ஜோர இடுப்புல ஒரு கத்தியை வச்சுட்டு அதுக்கு சேஷமா சத்ரபதி சிவாஜி வேஷம் போட்டுதுன்னா சிவாஜி மகாராஜாவுக்கு தனவரிய தெய்வம் நம்ம சிவாஜி ராஜனுடைய வேஷம் போடுறது அப்படின்னா கோடி ஜென்மம் அவனுடைய திருவடிகளில் விழுந்தாலே அது ஒண்ணுமே தெரிய வேண்டாம். சிவாஜி மகாராஜாவுக்கு தெரியும் தலைக்கு மேல கை கூப்பிட்டு இருந்தாலே வாழ்க்கை ஓட்டிதான் ஆச்சரியமான சிவாஜி மகாராஜா அது விசேஷமான அற்புதமான இப்பதான் பகவான் அதே சிவாஜி மகாராஜாவோட வேஷத்தோட உள்ள நுழைஞ்சு அவங்களை டக்குன்னு அந்தர்தானமானவங்க எல்லாருக்கும் புரிஞ்சது. அப்போ எல்லாரும் ஆகா ஆகா சிவாஜி மகாராஜா வந்திருக்கேன் அப்புறம் எல்லாரும் தேடுற பார்த்து ஓரத்தை உட்கார்ந்து இருக்காங்க கிலாண்டு கோடி பிரம்மாண்டனாயின் இவன் வேஷம் போட்டாருக்கான் அப்புறம் சாந்தோ தாந்தோ மன தூயுகூந்திரி அடக்கணமாத்தான் மனசு அடக்கவனா இருந்தா பொறாமை இல்லாதவனா இருந்தா பிரச்சன கால பிரதீட்சகன் முதற்கொண்டு கேள்வி ஏற்கனவே நேர்த்து எதிர்பார்க்கிறவனா இருந்தா சுரண உபகரணம் சகல விதமான குணங்களுடையவனா இருந்தா அதனம் இருந்தவன விஷயம் தெரிஞ்சவன சுகாரம் சுவாமி திருவடி இருந்தா அப்படி அதுதான் இந்த கைமாறுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவர் சொன்னால் தேவன் பக்தி பண்ணிட்டு போகணும் கட்டமைப்பு நன்றி உடையவனாவே அதே மாதிரி சந்தர்ப்பத்தை சுகாதாரம் சுவாமி எல்லாருக்கும் பதம் கொடுத்தார், புஷ்பம் பதம் புஷ்பம் பதம் மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். அப்ப மனசுக்குள்ள எனக்கு ஆண் குழந்தை வேணும், இந்து சாம்ராஜ்யம் நன்னால ரெண்டு ஆசையும் இருந்தது. எனக்கு ஆண் குழந்தை கிடைக்கும்னா மாம்பழம் கொடுப்பார், இந்து சாம்ராஜ்யம் சாவிதமாகும்னா புஷ்பம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வந்துட்டான். என்ன கொடுப்பார்னு தெரியாது, பார்க்கலாம். சுகாதார சங்கடம் கையை கூப்பிட்டு இருந்தோம், மனப்பில் இருந்து அப்படியே நடந்து நின்றுடாருன்னு சொல்லவே இல்லை. முதல்ல மாம்பழம் எடுத்தார், அப்புறம் பூ எடுத்தது சேர்த்து கொடுத்துட்டார். குழந்தையும் பலத்தில் இந்து சாம்ராஜ்யம் பார்த்துட்டாங்க. தஞ்சல் ஆனந்த பாத்து சிவாஜி மகாராஜா இந்துமான்னா சத்தையோட கேட்டா இந்து நின்று சத்த ரெண்டுக்கும் தொடுத்துட்டே இருந்தது. ஏன்னா தனக்கு பாடிக்கிறார் இந்து சாம்ராஜ்யத்தை நடத்தும், இந்த ராஜ்யம் நல்லா இருக்கு, இந்து சாம்ராஜ்யம் சாதகமான அதுமாவை சாதிக்குமாறு இந்து சாம்ராஜ்யம் தான் எத்தனையோ பேர் தான் இருக்கு. ஆனாலும் 80% துக்கம் தான் நம்மதான் சேரலிய ஒழிய இந்து சாம்ராஜ்யம் இருக்கு. நமக்கு தான் நம்ம பலம் தெரியல, நமக்கு தான் சிவாஜி மகாராஜாவுடைய பிரயத்தனத்துல மரியாதை இல்லை, சமர்த்த ராமதாசனுடைய தியானத்துக்கு வலை இல்லைன்றத ஒழிய இந்து சாம்ராஜ்யம் அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கு இன்னும் பலமா இருக்கு. அப்பன கிருஷ்ணன் சிவாஜி மகாராஜா நிறைய நிகழ்ச்சியா இருந்து சீர நிகழ்ச்சி அவனுடைய சிஷ்ய லட்சணங்கள் பக்தி அரசியல்ன்ற ஒண்ண விட்டுட்டு ராஜரிஷியா இருக்கிற ஒரு சத்திர ரிஷியராஜி அப்படின்னு நாளைக்கு கொழுக்கு முழுக்குன்னு ஒரு புஷ்டி
ஸ்மரணம்
பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஸ்ரீ பாரத் மாதா கி
Thank you.